கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்வோம். வருகிற சனிக்கிழமை நமக்கு நாலாவது சனிக்கிழமையாக இருப்பதனால வழக்கம் போல உபாச ஜெபம் நடைபெறும். 9 மணிலேருந்து 1:30 வரைக்கும் நமக்கு உபாச ஜெபம் நடைபெறும். கர்த்தருடைய பிள்ளைகள் தவறாதபடி அதில் பங்கு பெறும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கடந்து செல்லலாம். லேவிய ராகம 23:9-11 வரைக்கும்
பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரனிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரன் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கர்த்தருடைய சன்னிதியில் அசைவாட்ட வேண்டும்.
கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாமையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். ஒரு கதிர்கட்டை ஆசாரியிடத்தில் கொண்டு வர கடவீர்கள். A sheep of the first fruits of your harvest unto the priest. Sheep of the first fruit. முதற்பலனாகிய கதிர்கட்டு என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். அது உங்களுக்காக அங்கீகரிக்கும்படியாக, He shall wave the sheep before the Lord. அந்த ஆசாரியன் வந்து அந்த கதிர்கட்டை அசைவாட்ட வேண்டும். To be accepted for you on the morrow after the Sabbath. ஓய்வு நாளுக்கு அடுத்த நாளிலே அதை அசைவாட்ட வேண்டும். அப்பொழுது உங்களுக்கு அது அங்கீகரிக்கப்படும் என்று கர்த்தர் மோசே மூலமாய் சொல்லியிருக்கிறார். லேவியராகம 23 7 விதமான பண்டிகைகளை சொல்லப்பட்டிருக்கு. அதில் வந்து முழு பைபிளும் அடங்கியிருக்கு. முதலாவது ஃபீஸ்ட் ஆஃப் த பாஸ்ஓவர், ஆபி மாதம் 14 பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிப்பது. ஃபீஸ்ட் ஆஃப் த பாஸ்ஓவர், பஸ்கா பண்டிகை. கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார். அடுத்தபடியாக இதான் இந்த பண்டிகை, அதாவது அடுத்தபடியாக புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, அன்லீவன் பிரெட், ஃபீஸ்ட் ஆஃப் த அன்லீவன் பிரெட். 7 அனுசரிக்க வேண்டும். அது 7 சபை காலங்களை குறிக்கிறது. எந்த விதமான புளிப்பும் இருக்கக்கூடாது, எந்த விதமான தவறான உபதேசங்களும் இருக்கக்கூடாது. புளிப்பு வந்து தவறான உபதேசத்துக்கும் பாவத்துக்கும் அடையாளமாக இருக்கிறது. அதன் பின்பு 3வது இந்த பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் த ஃபஸ்ட் ஃப்ரூட், முதற்பலங்களின் பண்டிகை. அதன் பின்பு ஃபீஸ்ட் ஆஃப் த பெந்தேகோஸ், 4வது பண்டிகை, பெந்தேகோசே பண்டிகை. 7 பின்பு 50வது நாளிலே பெந்தேகோச பண்டிகை கொண்டாட வேண்டும். உங்களுடைய அறுவடையை நீங்கள் வந்து கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதன் பின்பு 7வது மாதம் 1வது எக்காள பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் த ட்ரம்பட்ஸ். எக்காலத்தை ஊதும் பொழுது ஜனங்கள் எல்லாருமே ஆசரிப்பு கூடாரத்தண்டையில் வர வேண்டும். அந்த மாதம் 10வது வந்து பாவ நிவிர்த்தி பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்ட். அதன் பின்பு 15வது 21வது வந்து வரைக்கும் கூடார பண்டிகை, ஃபீஸ்ட் ஆஃப் டேபர்னாக்கல். இந்த 5 பண்டிகையில் எல்லாம் அடங்கியிருக்கு. அந்த கூடார பண்டிகை 1000 அரசாட்சியை குறிக்கிறது. ஃபீஸ்ட் ஆஃப் அட்டோன்மெண்டில் 144,000 பேர் இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டை பெற்று மீட்கப்படுகிறார்கள். இப்பொழுது நம்ம ஃபீஸ்ட் ஆஃப் ட்ரம்பட்டில் இருக்கிறோம். எக்காலங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கும் பொழுது அந்த எக்காலங்கள் அவர்களை வந்து அவருடைய தேசத்திலே கூட்டி சேர்க்கிறது. நம்ம கடைசிய காலம் துணிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று அறிந்திருக்கிறோம். இவ்விதமாக கர்த்தர் அவர்களுக்கு 7 பண்டிகையை கொடுத்துருக்கிறார். இப்பொழுது இந்த மூன்றாவது பண்டிகையை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். பின்னு கர்த்தர் மோசேயை நோக்கி, த லார்ட் ஸ்பேக் அண்ட் டு மோசஸ், நீ இஸ்ரவேல் புத்தரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஸ்பீக் அண்ட் டு த சில்ட்ரன் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் சே அண்ட் டு தம், அவளுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் போய் சேரும் தேசத்திலே, நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாமையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற்பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரியத்தில் கொண்டு வர வேண்டும். இது வனாந்தரத்தில் நடக்கிறது கிடையாது. இது வந்து அவங்க தேசத்தில் போய் சேர்ந்து அவங்க விவசாயம் செய்யும் பொழுது, கோதுமையானது விளையும் பொழுது, முதலாவது விளைகிற அந்த கோதுமையில் ஒரு கதிர்கட்டை கொண்டு வர வேண்டும். அந்த கதிர்கட்டை ஆசாரியனிடத்திலே கொண்டு வர வேண்டும். ஆசாரியன் ஓய்வு நாளிலே அதை தேவசமூகத்திலே வைக்க வேண்டும். ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள், ஓய்வு நாள்ன்றது சனிக்கிழமை, சேபத்து வந்து அவனுக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமை எப்பொழுது ஆரம்பிக்கும்னா, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிலிருந்து சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி, சாயங்காலத்தோடு முடிவடையும் அந்த நாள். அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் ஆரம்பிக்கும். ஒரு இரவும் ஒரு பகலும் சேர்ந்தால் அவர்களுக்கு ஒரு நாள். நமக்கு ராத்திரி 12 மணிக்கு ஆரம்பிக்குது. இது ரோமன் கேலண்டர். ஆனால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நாள் எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்றால், ஒரு இரவு அதன் பின்பு ஒரு பகல். சாயங்காலம் 6 மணிலேருந்து விடியக்கால 6 மணிக்கு ஒரு இரவு, விடியக்கால 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்கு ஒரு பகல். அதனால் இரவும் பகலும் சென்று முதலா நாள் ஆயிற்று அப்படி என்று ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே வாசிக்க முடியும். முதலாவது அவங்களுக்கு இரவு, ரெண்டாவது பகல். சேபத், அவங்களுக்கு ஓய்வு நாள் சேபத், அது வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிலேருந்து சனிக்கிழமை சாயங்காலம் 6 மணி வரைக்கும். ஓய்வு நாளுக்கு அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை. அப்பொழுது அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கதிர்கட்டை அசைபாட்ட வேண்டும். அது உங்களுக்காக அங்கீகரிக்கும்படியாக ஆசாரியன் வந்து அந்த கதிர்கட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது நேச்சுரலாக எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதில் வீட்டு சீசன் இருக்குது, ஹார்வெஸ்ட் சீசன். அங்கே வரும்பொழுது வீட் ஏக்கர் கணக்கில் பயிர் வச்சுருப்பாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே ஒரே டைமில். இப்பொழுது சீசன்லாம் நிறையா மாறிப்போச்சு, அன்றைக்கு சீசன் மாறலை. எல்லாமே கரெக்டாக அன்றைக்கு அந்த மாதம் வரும்பொழுது அவங்க வீட் சீசன் ஆரம்பிக்காங்க. எப்பொழுது இருந்தால் மார்ச் மாதம். மார்ச் மாதம் பிளாங்க வீட்டை பிளான் பண்ணுவாங்க. எல்லோரும் ஒன்று போல் பிளான் பண்ணுவாங்க. அது மார்ச், அதுக்கு பிறகு ஏப்ரலில் அது வளரும். ஏப்ரல், மே, ஜூன் விதமாக வளர்ந்து ஜூன் மாதம் முடியும் பொழுது ஹார்வெஸ்ட் சீசன் வந்துடும். ஜூலை மாதத்தில் அறுவடை செய்வார்கள். எல்லாம் ஒரே மாதிரி நடக்கும். அந்த ஜனங்களை ஆண்டவர் அவிதமாக ஆசீர்வதித்தார், அந்த தேசத்தை அவிதமாக ஆசீர்வதித்தார். அதனால் எல்லாரும் ஒன்று போல் மார்ச் மாதம் வீட்டை பிளான் பண்ணுவாங்க. பின்பு வீட்டானது வளர்ந்துக்கிட்டே வரும். வரும்பொழுது ஜூன் மாதம் வரும்பொழுது எல்லாம் முற்றிவிடும், தானியங்கள் முற்றிவிடும், அறுவடை சீசன் வந்துவிடும். ஜூலை மாதம் முழுசுமாக அவங்க அறுவடை செய்வார்கள். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை அவிதமாக இருந்தது. அந்த சீசன், ஹார்வெஸ்ட் சீசன் வரும்பொழுது எல்லாரும் ஒன்று போல் அவங்க வீட்டு பயிர் வச்சுப்பாங்க. எல்லாருக்கும் லேண்ட் இருக்கு. லேண்ட் இல்லாதவங்க யாரும் கிடையாது. 12 கோத்திரத்துக்கும் யோசுவா அந்த லேண்டை பகிர்ந்து கொடுத்துருக்குறான். அதில் எல்லாருக்கும் லேண்ட் உண்டு, எல்லாருக்கும் விவசாயம் உண்டு, எல்லாரும் ஒன்று போல் அவங்க பயிர் வச்சுருப்பாங்க. அப்படி பார்த்தா எல்லாம் பச்சை பச்சைன்னு அப்படியே தெரியும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வீட்டு ஃபீல்டு. அங்கே வந்து அங்கே இருக்கும் அந்த ஜனங்களை ஆண்டவர் அவிதமாக ஆசீர்வதித்தார். அப்பொழுது ஜூலை மாதம் வரும்பொழுது இட் இஸ் ஹார்வெஸ்ட் சீசன். எல்லாருக்கும் ஒன்று போல் அறுவடை வரும். அப்படி அறுவடை வரும்பொழுது ஏக்கர் கணக்கில் அங்கே வந்து பயிர் செய்திருப்பாங்க ஒவ்வொருத்தரும். இப்பொழுது அந்த ரீப்பர்ஸ் போய் என்ன செய்வாங்க, அறுவடை செய்கிறவங்க பார்ப்பாங்க. பார்க்கும் பொழுது ஒரு இடத்துல நல்லா முத்தி இருக்கும் கோதுமை, மற்ற இடத்துல இன்னும் சரியாக முத்தாமல் இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல பார்த்தா அந்த இடத்துல எல்லாமே நல்லா முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும். அந்த கோதுமை வந்து கோல்டன் கலரில், அப்படியே ஷைனிங்காக அங்கே இருக்கும். அதனால் அந்த இடத்த வந்து அவங்க கண்டுபிடிச்சி ஆசாரியனை கூட்டிகிட்டு போய் காண்பிப்பாங்க, இந்த இடத்துல முதலாவது கோதுமை முற்றுகிறது, மற்ற இடத்துல இன்னும் கொஞ்சம் சரியாக முற்றலை, ஆனால் இந்த இடத்துல முன்னக்கூட்டியே இந்த கோதுமை செழிப்பாக வளர்ந்து நல்லா முற்றி இருக்கிறது. அதனால் இவ்வளோ ஏக்கர் கணக்கில் நிலம் இருந்தாலும், கோதுமை ஃபீல்டு அங்கே இருந்தாலும், இந்த இடத்துல தான் முதலாவது அது முற்றி இருக்கிறது. அதுதான் ஃபஸ்ட் ஃப்ரூட். அந்த ஃபஸ்ட் ஃப்ரூட் அங்கே வருகிறது. நீங்கள் ஏதாவது ஒரு மரத்தை வச்சிங்கன்னா, அந்த பப்பாளி மரத்தை வச்சிங்கன்னா, முதலாவது ஒரு பழம் பழுக்கும். நிறைய காய் காய்ச்சாலும் முதலாவது ஒரு பழம் பழுக்கும். அதே போல் எந்த மரத்தை வச்சாலும் முதலாவது சில ஃப்ரூட்ஸ் அங்கே வந்து அது பழமாகும், ரைப் ஆகும், அது முற்றி விடும். அதுதான் ஃபஸ்ட் ஃப்ரூட். பிறகு நிறைய வரும், நிறைய மாம்பழங்கள் வரலாம், நிறைய பப்பாளி பழங்கள் வரலாம். அது வந்து அதை தொடர்ந்து நிறைய வரும். அது பல நாட்களாக அது விளைஞ்சு கொண்டே இருக்கும். முதலாவது எந்த இடத்துல அது விளையுதோ அதுதான் ஃபஸ்ட் ஃப்ரூட். ஆசாரியனை கூட்டி கொண்டு அந்த இடத்த காண்பிக்கும் பொழுது ஆசாரியன் அந்த இடத்த நோட் பண்ணுவான். நோட் பண்ணி அந்த இடத்த செப்பரேட் பண்ணி இதுதான் வந்து முதலாவது ஃப்ரூட்ஸ் என்று சொல்லும் பொழுது அதன் பின்பு என்ன செய்வார்கள் என்றால், அதை அவர்கள் வந்து அதை அறுத்து ஒரு கட்டாக கட்டி ஆசாரியனிடத்திலே ஆசரிப்பு கூடாரத்துக்கு கொண்டு வருவார்கள். அது எப்பொழுது அதை அவர்கள் செய்வார்கள் என்றால், அங்கே வந்து காலையிலே அதை கட் பண்ணி ஈவினிங் வந்து அதை கொண்டு வருவாங்க. என்றைக்கு? அவங்க ஓய்வு நாளுக்கு முந்தின நாள், அதாவது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அவர்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிற அந்த கோதுமையை கட் பண்ணி அதை கட்டாக கட்டி அவர்கள் சாயங்கால நேரத்தில் என்ன செய்வார் என்றால், ஓய்வு நாளுக்கு முந்தின நாள், ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அதனால் முந்தின நாளிலே அவர்கள் அந்த கட்டை வந்து சுமந்து கொண்டு, அது வந்து ஃபஸ்ட் ஃப்ரூட்டு, ரொம்ப ஃபஸ்ட் குவாலிட்டி, அது எல்லாத்த விட நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி. அந்த ஷீப்பை, அந்த கதிர்கட்டை இதை சுமந்து கொண்டு வந்து ஆசரிப்பு கூடாரத்தில் வைப்பார்கள். ஓய்வு நாளில் அது அப்படியே அங்கே தான் அது இருக்கும். அதன் பின்பு ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையில் ஆசாரியன் என்ன செய்வார் என்றால், அந்த கதிர்கட்டை வந்து அசைவாட்டுமான். அந்த பலிபீடத்துக்கு முன்னதாக தேவன் அதை அங்கீகரிக்கும்படியாக அசைவாட்டுவான். அப்படி அசைவாட்டின பின்பு அந்த கதிர்கட்டு அவனுக்கு சொந்தமாகிவிடும், ஆசாரியனுக்கு சொந்தமாகிவிடும். அதன் பின்பு என்ன செய்யலாம் என்றால், எல்லாரும் அறுவடை செய்யலாம். அதற்கு முன்னதாக யாரும் அறுவடை செய்யக்கூடாது, யாருமே சாப்பிடக்கூடாது. முதலாவது அது கர்த்தருக்குன்னு அங்கீகரிக்கப்பட்ட பின், உங்களுக்காக அது அங்கீகரிக்கும்படியாக அதை ஆசாரியன் ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே அசைபாட்ட வேண்டும். அப்பொழுது அந்த விளைச்சலை தேவன் அங்கீகரிக்கிறார். அதை அங்கீகரிக்கும் பொழுது அவனுக்கு நல்ல விளைச்சல் கிடைக்குது, எதிர்பார்த்ததை விட அதிக விளைச்சல் கிடைக்கும். இப்படி அவர்கள் செய்யவில்லை என்றால் அவங்களுடைய விளைச்சல் எதிர்பார்த்ததை விட குறைவாய் கிடைக்கும். அவங்களுடைய விவசாயம் வந்து ஆசீர்வாதம் இல்லாமல் போய்விடும். வருஷந்தோறும் அவர்கள் அவிதமாய் செய்யணும். சிலர் வந்து கத்தருக்கு முதன்மை ஸ்தானம் கொடுப்பாங்க, சிலர் கத்தருக்கு முதன்மை ஸ்தானம் கொடுக்க மாட்டாங்க. வருமானத்தை சம்பாதிச்சு அப்படியே சாப்பிடுவாங்க, உடனே அவங்க செலவு பண்ணுவாங்க, சம்பாத்தியம் பண்ணதை அப்படியே செலவு பண்ணுவாங்க. அவங்க வாழ்க்கையில் கத்தருக்கு முதன்மை ஸ்தானம் இல்லை. சில பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, சில பெற்றோர்கள் அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஆவிக்குரிய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நீங்கள் வந்து முதலாவது கத்தரை கனப்படுத்தணும், அதுக்கு பிறகுதான் நீங்கள், அல்லது அந்த என்ன சொன்னால் நீங்கள் அதை செப்பரேட் பண்ணும், முதற் பலனை நீங்கள் செப்பரேட் பண்ணிடணும். அதை செப்பரேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் செலவு பண்ணலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் அவிதமாக சொல்லியிருந்தார். முதலாவது ஒரு கதிர்கட்டு தேவ சமூகத்தில் அசைவாட்ட வேண்டும், அசைவாட்டின பின்பு தான் அறுவடை செய்ய வேண்டும். அதற்கு முன்னால் யாரும் அறுவடை செய்யக்கூடாது, யாரும் அந்த தானியத்தில் புசிக்கக்கூடாது. இதமாக ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்திருந்தார், நீங்கள் போய் சேர்கிற தேசத்திலே உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படியாக நீங்கள் அதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருந்தார். அது தேவனுடைய பிரமாணமாக கட்டளையாக இருந்தது. பாருங்கள், எல்லாமே ஆண்டவர் வந்து மனசில் உன்னை வச்சுக்கிட்டு தான் செய்கிறாருன்னு உங்களுக்கு அடிக்கடி நான் சொல்கிறேன். அவர் மனசில் ஒரு காரியத்தை வச்சிருக்கிறார். அந்த மைண்டில் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது, மோசே கூட தெரியாது. அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான், அவனுக்கு கூட தெரியாது. கர்த்தர் சொன்னார் நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்கிறானே ஒழிய, அந்த அவன் தேவன் என்ன மனசில் ஒரு சிந்தையை வச்சு இந்த மாதிரி சொன்னாருங்கிறது அவனுக்கு தெரியாது. ஆனால் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்கும் எனக்கும் அது தெரியும். ஹல்லேலூயா. த பிரைட் ஹேஸ் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. மனவாட்டிக்கு தேவனுடைய சிந்தை உண்டாயிருக்கிறது. இப்போ அவர் மைண்டில் இருந்த எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டார். யாருக்கூட நம்ம நல்லா பழக முடியும்னா, ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கிறவங்க, சிம்பிளாக இருக்கிறவங்க, எளிமையாக இருக்கிறவங்க, ஓப்பன் ஹார்ட்டாக இருக்கிறவங்ககிட்ட தான் நம்ம நல்ல மனசை விட்டு பழக முடியும். கௌரவமாக இருக்கிறாங்க, கள்ளங்கபடோடு இருக்கிறாங்க, ஒளிவு மரபோடு அவங்க ஜீவிக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட நம்ம க்ளோஸாக பழக முடியாது. அவங்க எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட பழகிறாங்களோ அந்த அளவுக்கு தான் பழக முடியும். அதுக்கு மேலே அவங்ககிட்ட க்ளோஸ் வர முடியும், க்ளோஸாக வர முடியாது. அதெல்லாம் இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் அவர் மனசில் இருக்கிறத எல்லாத்தையுமே வெளிப்படுத்திட்டார். மனசில் ஒன்றும் மறைக்காமல் வெளிப்படுத்திட்டார். பைபிளில் அதை மறைச்சி எழுதியிருக்கிறார், அதை சிம்பிளாக எழுதியிருக்கிறார், அதை பேரபிளாக எழுதியிருக்கிறார், அதை ஸ்டோரியாக எழுதியிருக்கிறார், அதை சாங்காக எழுதியிருக்கிறார். இப்படி எழுதின ஆண்டவர் வந்து இப்பொழுது எதுக்கு என்னென்ன எதுக்காக நான் அப்படி எழுதினேன் அப்படிங்கிறத இந்த கடைசி காலத்தில் அவர் இறங்கி வந்து முத்திரைகளை திறந்து தம்முடைய மைண்டை ரிவீல் பண்ணிவிட்டார். இப்போ இயேசு கிறிஸ்துவோடு நீங்கள் நல்லா பழகலாம், நீங்கள் வந்து க்ளோஸாக பழக முடியும். ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையுமே மறைக்காமல் நீங்கள் உங்களை அறிக்கை செய்து ஒப்புரவாகி அவரை நேசிக்கலாம். ஏனென்றால் அவர் மைண்டை வந்து நமக்கு மனவாட்டிக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மைண்டு அவங்களுக்கு வந்து வெளிப்படாத பட்சத்தில், அந்த பழைய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு அது வெளிப்படலை. கர்த்தர் சொன்னார், மோசே அதை சொல்லியிருக்கிறார், நம்ம அப்படி செஞ்சாதான் ஆசீர்வாதம், அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், அப்படி தான் அவங்க செஞ்சாங்க. அது அவங்களுக்கு ஒரு கமேண்ட்மெண்ட்டாக இருந்தது, அநேருக்கு அது ட்ரெடிஷனாக இருந்தது, பாரம்பரியமாக இருந்தது. அதே போல் இன்றைக்கு தேவனுடைய சிந்தை அறியாத கர்த்தருடைய பிள்ளைகள் மெசேஜில் இருந்தால் அவங்க பாரம்பரியமாக ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவனுடைய சிந்தை என்னன்னு தெரியல. முத்திரைகள் திறக்கப்பட்டாலும் கூட அவங்களுக்கு தேவனுடைய சிந்தை வராதனால தீர்க்கதரிசி அப்படி சொன்னார், தீர்க்கதரிசி இப்படி சொன்னார், தேவையில்லாத காரியத்தெல்லாம் சொல்லுவாங்க. எது எது தேவையில்லாததோ அதெல்லாம் தீர்க்கதரிசி சொன்னார்னு சொல்லுவாங்க. லைஃப்பில் ஒரு ப்ராக்ரெஸ் இருக்காது, ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் இருக்காது. அப்படியாப்பட்டவங்கள தான் நான் நிறைய பேரை பார்க்குறேன். அதெல்லாம் ட்ரெடிஷனலாக இருக்காங்க, கமேண்ட்மெண்ட்டாக அவங்க ஃபாலோ பண்ணுறாங்களே ஒழிய தேவனுடைய சிந்தை அறியாமல் இருக்கிறார்கள், அவருடைய பர்பஸ் அறியாமல் இருக்கிறார்கள். ஆனால் ரியல் பிரைடுக்கு ஆண்டவர் அவருடைய சிந்தையை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமென். இதில் ஒரு தேவனுடைய சிந்தை இருக்கிறது, இதில் ஒரு பர்பஸ் இருக்கிறது. அந்த பர்பஸை அவர் மனசில் வச்சு தான், அந்த வெளிப்பாட்டை அவர் மனசில் வச்சு தான், அந்த ரியாலிட்டி அவர் மனசில் வச்சு தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசை மூலமாக நீங்கள் இதை மாதிரி செய்யுங்க. நீங்கள் போய் அந்த கானான் தேசத்தில் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லோருக்கும் போர்ஷன் கிடைக்கும், உங்களை எல்லோருக்கும் லேண்டு கிடைக்கும். நீங்கள் உங்களுடைய லேண்டில் வந்து கோதுமையை நீங்கள் பயிர் செய்யும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த ஹார்வெஸ்ட் சீசன் வரும் பொழுது நீங்கள் என்ன மோசை என்ன சொல்லியிருக்கிறார், நீங்கள் எது முதலாவது எந்த பகுதியில் முதலாவது விளையுதோ அதை பார்த்து அதை குறித்து வைத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதை வந்து அறுத்து ஒரு கதிர்கட்டாக கட்டி சுமந்து கொண்டு ஆசாரியத்திலே கொண்டு வர வேண்டும், ஆசரிப்பு கூடாரத்திலே கொண்டு வர வேண்டும். ஓய்வு நாள் வரைக்கும் அந்த கட்டு அங்கே தான் இருக்கும். ஓய்வு நாளுக்கு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமையிலே அது தேவ சமூகத்திலே அசைவாட்டப்படும். உங்களுக்காக ஆண்டு அதை அங்கீகரிக்கும்படியாக அங்கே தேவ சமூகத்திலே ஆசாரியன் அதை அசைவாட்டுவான். அசைபாட்டும் பொழுது அதன் பின்பு நீங்கள் அறுவடை செய்யலாம். அதுக்கு முன்னதாக ஒருத்தர் கூட அறுவடை செய்யக்கூடாது. கோதுமையை வைத்து எதுவும் சாப்பிடக்கூடாது. அது உங்களுக்கு சொந்தமல்ல. முதலாவது அது தேவனுக்கு ஃபஸ்ட் ப்ரிபன் பஸ் ப்ரீ எமினன்ஸ் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு நம்ம எல்லா காரியத்திலையும் மனவாட்டி முதன்மை ஸ்தானம் கொடுக்க வேண்டும். நம்முடைய டைம், நம்முடைய எல்லாத்து, நம்முடைய ஹெல்த், நம்முடைய ஸ்ட்ரென்த், நம்முடைய வெல்த் எல்லாத்தினாலையும் நாம் ஆண்டவரை கனப்படுத்தி முதன்மை ஸ்தானம் கொடுத்தால்தான் தேவன் நம்மை அங்கீகரிப்பார் அல்லது நம்மளை அங்கீகரிக்க மாட்டார். இவ்விதமாக என்ன இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, நான் வந்து உங்களுக்கு இதிலிருந்து சில காரியங்களை சொல்லி சீக்கிரமாக முடிக்க பிரயாசப்படுகிறேன். மிஸ்ட்ரி ஆஃப் ரெடெம்ப்ஷன், எல்லாத்துலேயுமே அந்த மீட்பினுடைய ரகசியம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வந்து எகிப்தை விட்டு புறப்பட்டு சிவந்த சமுத்திரத்திலேயே அவர்கள் கடக்க வேண்டும், ரெட்சியை கடக்க வேண்டும், பின்பு வில்டர்னஸ் வனாந்தரத்திலே வர வேண்டும், அதன் பின்பு லேண்ட் ஆஃப் கேனனுக்குள்ளே போக வேண்டும். த்ரீ ஸ்டேஜஸ், ரெட்சி, வில்டர்னஸ் அண்ட் லேண்ட் ஆஃப் கேனன். அதை எதுக்காக ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார்? அதுலேயும் மீட்பின் திட்டம்தான், எல்லாம் மீட்பின் திட்டம்தான். உலகத்து மக்களுக்கு அது பைபிள் நாலேஜாக தெரியலாம், இன்டலெக்சுவல் நாலேஜாக இருக்கலாம். பைபிள் காலேஜ் படிக்கிற மக்களுக்கு ஒன்றும் தெரியாது. பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன், பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன். அங்கே போய் திருத்துவத்தை தான் படிப்பாங்க. ஹோம்லிட்டிக்ஸ், பிரசங்க எப்படி பண்ணணும், எப்படி புல்பிட் முன்னால் நிற்கணும், எப்படி நீங்கள் மேக்கப் பண்ணணும், ஜனங்களை எப்படி கவர்ச்சி பண்ணணும், அது தான் அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க. அது பேர் ஹோம்லிட்டிக்ஸ். இவ்விதமான காரியங்களை சொல்லிக் கொடுப்பாங்க. நான் பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன், பைபிள் காலேஜ் படிச்சிருக்கிறேன். ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்தினாரா, உனக்கு காலிங் தந்தாரா, உனக்கு அனாயிட்டிங் கொடுத்தாரா, அதெல்லாம் கிடையாது. ஆனால் ஜனங்களும் அவர் பைபிள் காலேஜ் படிச்சிருக்காரு, அமெரிக்காவில் போய் பைபிள் காலேஜ் படிச்சு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அகஸ்டின் பீட்டர் ஐயா பைபிள் காலேஜ் வந்து அமெரிக்காவில் அவரும் ஒரு ஒய்ஃபும் படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவர் என்ன சார், நீங்கள் ரொம்ப இதாக போகிறீங்க, ரொம்ப ஸ்பீடாக போகிறீங்க, ரொம்ப டீப்பாக போகிறீங்க, என்னால் அப்படி வர முடியல அப்படி என்கிட்ட சொல்லியிருக்கிறார். அவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்கள், பைபிள் காலேஜ் படித்தனால அவனுக்கு வந்து வேறு விதமான எண்ணங்கள் தான் வருமே ஒழிய உலகப்பரமான ஊழியத்தை எப்படி செய்வதுன்னு அவங்களுக்கு நினைப்பு வருமே ஒழிய ஆனால் தேவனுடைய சிந்தை அங்கே வெளிப்படுவதில்லை. ஆண்டவர் ஞானிகளுக்கும் கல்விமானுக்கும் மறைத்து ஆண்டவர் அவர் பாலகருக்கு தன்னை குழந்தை போல தாழ்த்துறவர்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அந்த ரெவலேஷன் தான் எல்லாத்தையுமே ஜெயிக்குமே ஒழிய இந்த இன்டலெக்சுவல் நாலேஜ் வந்து அழுகி போகும். அவன் மூளை அழுகும் பொழுது அதுவும் சேர்ந்து அழுகி போகும். ஆனால் இந்த வெளிப்பாடானது உங்களை மேலே கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. லைக் அத்தர் மனசில் என்ன வச்சு சொன்னார் அதுதான் அந்த மனசை ரிவீல் பண்ணுறது தான் வெளிப்பாடு. சிலர் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுத்த மாட்டாங்க, அவங்கள்டெல்லாம் ஜாக்கிரதையாக பழகணும். இந்த சகோதரன் வந்து அவர் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளியே அவர் எடுக்கவே மாட்டார். நாம அவர்கிட்ட போயிட்டு ரொம்ப சோசியலாக பழக முடியாது, எல்லாம் உள்ளே வச்சுருப்பான், ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிடுவேன். உங்களுடைய சுபாவம் வந்து எல்லோரும் தெரியும், ஒவ்வொருத்தருடைய சுபாவம் மற்றவங்களுக்கு தெரியும், பழகும் பொழுது தெரியும். ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் அவர் மனசில் எதுவும் வைக்காமல் ரிவீல் பண்ணியிருக்கிறார். அதுதான் பெரிய காரியம். வானாதி வானங்களும் கொள்ளாத மகா பெரிய தேவன், அவர் ஒருவரே ஞானமுள்ள தேவன், அவர் தம்முடைய மைண்டை அவர் மனவாட்டிக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறாருன்னா என்ன ஒரு சிம்பிளிசிட்டி பாருங்கள். அவ்வளோ பெரிய கத்தர் வந்து எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணியிருக்கிறாருன்னு பாருங்கள். டாக்டர் ஜேக்கப் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப அதிக படித்தவர், ஃபாரினர் கூட அவர்கிட்ட ஈக்குவலாக இங்கிலீஷ் பேச முடியாது. அவர் தான் பிரசஸ் சாபித்து புத்தகங்கள் எல்லாம் கொண்டு வந்தார். அவருடைய மொழிபெயர்ப்பு தான் கரெக்டான மொழிபெயர்ப்பு, இப்பொழுது மொழிபெயர்ப்பெல்லாம் சரி கிடையாது. அவர் நம்ம சபைக்கு வந்தார். ஏங்க நான் அவர்கிட்ட ப்ரெஸ்ஸுக்கு போவேன், வாரத்துக்கு ஒரு முறை போவேன், என்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் பேசுவார். அவரை போல் நான் யார்ட்டையும் பேசணும் இல்லை. அவர் பெரிய ஆள், அண்ணா யுனிவர்சிட்டியில் அவர் சான்சலராக வர வேண்டியவர், ரொம்ப சீப் ப்ரொஃபஸர், எந்த ஃபாரினருக்கும் இங்கிலீஷ் ஃப்ளூவெண்ட்டாக தப்பு இல்லாமல் டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அவ்வளோ பெரிய படிப்பாளி. நான் என்கிட்ட நான் வந்து ஒரு அவரோட வயசு ரொம்ப கம்மி, அவரை விட ஸ்டாண்டர்டு கம்மி, ஆனால் என்கிட்ட எல்லாத்தையும் பேசுவார். நான் இப்போ இவ்வளோ பெரிய மனுஷன் எல்லாத்தையும் சொல்கிறாரு. பிரஸில் நடக்கிற காரியம், ஊழியத்தில் நடக்கிற காரியம் எல்லாம் எல்லாமே என்கிட்ட சொல்லுவார். அது பாருங்கள், அதே மாதிரி தான் ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். நம்மக்கிட்ட வந்து மனசெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு அவருக்கு நான் நம்ம என்ன பாத்திரமான்களா, அவர் எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணியிருக்கிறார். இந்த கடைசி காலத்துல ரிவீல் அதான் ஓபனிங் ஆஃப் த செவன் சீல் முத்திரைகள். நாங்க சீல்ஸ் 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 என்ன சீல்ஸ், நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அங்க வெள்ளை குதிரை வந்துச்சு, சோப்பு குதிரை வந்து ஒன்னாப்பு படத்துல பிள்ளைகள் வந்து பாடம் படிக்கிறாங்களே, படம் போட்டு சொல்றாங்களே, உரல் ஊசி அப்படின்னு அதை மாதிரி படிச்சிங்களா? அதே மாதிரி தான் இன்னைக்கு சீல்ஸ் சீல்ஸுங்கிறவங்க அது வந்துச்சு இது வந்துச்சு அதில் கேள்வி கேட்குறோம் இதில் கேள்வி கேட்குறோம் வருஷக்கணக்கில் கேள்வி கேட்குறாங்களாம். ஓப்பனிங்காக சீல்ஸ் வந்து தேவன் தம்முடைய மைண்டை ரிவீல் பண்ணியிருக்கிறார், தம்முடைய மனசில் என்ன வச்சிருக்கிறீங்க ரிவீல் பண்ணியிருக்கிறார். அது வெறும் பிக்சர் கிடையாது, அது இந்த டயக்ராம் கிடையாது, அவருடைய மைண்டில் இருக்கிறத ரிவீல் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால சங்க சம்பந்த சமுத்திரத்தை வந்து வில்டர்னஸ் அதுக்கு பிறகு என்ன அந்த த்ரீ ஸ்டேஜஸ் ஆஃப் ரெடெம்ப்ஷன் நம்மளை மனசில் வச்சு பண்ணியிருக்காரு. நம்ம இன்னைக்கு த்ரீ ஸ்டேஜஸ் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஜஸ்டிஃபிகேஷன், சாங்க்டிஃபிகேஷன், பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். அந்த த்ரீ ஸ்டேஜஸ் வரும் பொழுது நம்மளுடைய ரெடெம்ப்ஷன் கம்ப்ளீட் ஆகிறது, நீங்கள் ராப்சருக்கு ஆயத்தம் ஆகிருக்கிறீங்க. அதை உங்களுக்கு வெளிப்படுத்த தான் அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. 40 வருஷம் வனாந்தரத்தில் நடத்த வச்சு கானான் தேசத்தை கைப்பற்றி அவனுக்கு கொடுத்தார் என்றால் அது வந்து இந்த எக்ஸாடஸ் வந்து இட்ஸ் எ புக் ஆஃப் ரெடெம்ப்ஷன். அந்த மீட்பை அது குறிக்கிறது. ஆமென். மிஸ்ட்ரி ஆஃப் ரெடெம்ப்ஷன் த்ரூ த வில்டர்னஸ் த ரெட் சி ஓவர் இன் டு த லேண்ட் ஃபார் எ பர்பஸ் டு ஷோ ஹவு ஹீ வில் பிரிங் இ சர்ச் இன் த லாஸ்ட் டே. எப்படி அவர் தம்முடைய சபையை கடைசி கால சபையை அவர் கொண்டு வருகிறார் என்பதை குறிக்கிறது. ரெட் சி வந்திருக்கீங்களா? நீங்கள் வில்டர்னஸ் வந்துட்டீங்களா? இப்பொழுது லேண்ட் ஆஃப் கேனான் வந்துட்டீங்களா? உங்கள் லைஃப்பை மேட்ச் பண்ணி பார்க்கணும். உங்கள் லைஃப்பை மேட்ச் பண்ணாமல் எனக்கு தீர்க்கதரிசி செய்தி நிறையா தெரியும்னா பிரயோஜனம் கிடையாது. லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் அது வந்து இன்டலெக்சுவலாக தெரிஞ்சால் ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. அது உண்மையான சுரக்காயாக இருக்க வேண்டும். அதே போல தான் இந்த சம்பவமும், இந்த சம்பவம் ஆண்டவர் எதுக்காக சொன்னார், மனசில் என்ன வச்சு சொன்னார், காட்ஸ் மைண்ட் ரிவீல் ஆகிறது தான் மெசேஜ். அதுதான் ஒரு பாஸ்டர் அதை ரிவீல் பண்ணும்பொழுது அதுதான் மெசேஜ். அப்படி ரிவீல் பண்ண தெரியாதவங்க பாஸ்டராக இருக்கக்கூடாது, அவங்க விசுவாசியாக இருப்பது நல்லது. கேவ் தம் தீஸ் திங்ஸ் ஃபார் எ பர்பஸ். ஆண்டவர் இதெல்லாம் வந்து ஒரு நோக்கத்தோடு அவர் கொடுக்கிறார். முதலாவது கோதுமை மணியை பிளான் பண்ண வேண்டும். மார்ச் மாதம் அதை பிளான் பண்ணும் பொழுது அந்த கோதுமை மணியானது செத்து அதன் பின்பு ரெண்டு பிளேடு ரெண்டு இலை வருது, பிறகு தண்டு வருது, பிறகு என்னென்னா கதிர் வருகிறது, அதன் பின்பு அந்த உமி வருகிறது, அதன் பின்பு கிரைன் வருகிறது. கிரைன் வரும் பொழுது தான் ஹார்வெஸ்ட். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாதிருந்தால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். யோவான் 12:24.
மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும்.
கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாக வேண்டும். அது மார்ச் மாதம், அவங்களுக்கு மார்ச் மாதத்தில் கோதுமையை விதைக்கிறார்கள். அப்பொழுது அந்த கோதுமையானது அது மறித்து அது சாகிறது. பின்பு என்ன செய்கிறது என்றால் அது ஜூலை மாதம் வரும்பொழுது ஹார்வெஸ்ட் சீசன் வருகிறது. அவ்விதமாக அவங்களுக்கு வருஷந்தோறும் அது நடக்கிறது. அதனால் ஜூலை இஸ் த மந்த் ஆஃப் த ஹார்வெஸ்ட். அந்த ஹார்வெஸ்டில் என்னென்னா கோதுமையில் பல ரகங்கள் இருக்கிறது, நெல்லில் பல ரகங்கள் இருக்கிறது, எல்லாத்துலேயுமே பல வெரைட்டிஸ் இருக்கிறது. நம்ம என்ன கோதுமை சம்பா கோதுமை போட்டால் அந்த கீழே என்ன போட்டோமோ அதே கோதுமை மேலே வருது. இல்லை மார்ச் மாதம் கீழே போட்ட அதே கோதுமை வந்து இப்போ மல்டிபிள் ஃபார்மாக அது 100-60 அது அங்கே வருகிற பொழுது அதுதான் ஹார்வெஸ்ட் சீசன். அந்த வித்து கீழே போட்ட வித்து அது கரெக்டாக அதுதான் வறுமை வழிய, வேறு எதுவும் வராது. அந்தந்த வித்து அதனுடைய கனியை கொடுக்க வேண்டும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் என்று அந்த பிரமாணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முதற் பலனை அவர் அறுக்க வேண்டும். அதே போல் முதலாவது கோதுமை மணி அந்த ஃபஸ்ட் வீட் கிரைன் ஆஃப் வீட் என்னென்றால் ஆடம். ஆடம் வந்து அந்த ஃபஸ்ட் வீட்டாக இருக்கிறான். அவன் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டான். அவனை ஆணும் பெண்ணுமாக ஆண்டவர் சிஷித்தார். மேரேஜில் அந்த பிரசங்கம் தான் பண்ணியிருக்கிறேன். பின்பு ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பலகி பெரிய பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பீஸ், ஃபர்ஸ்ட் கிரைன் ஆஃப் வீட் வந்து ஆடம். ஹி வாஸ் அ சன் ஆஃப் காட், அவன் தேவனுடைய குமாரன் எனப்பட்டான். அதனால் அவன் வந்து எப்படி இருக்கிறான் என்றால் ஒரு மாஸ்டர் பீஸாக இருக்கிறான். அவன்கிட்ட எந்த குறையும் கிடையாது, அவன் சரீரத்தில் எந்த குறையும் கிடையாது, அவங்கிட்ட எந்த குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது. அழகானவனாக தேவன் அவனை உருவாக்கினார். அவனுக்கு ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் இருந்தது. காற்றை பார்த்து வீசாதே என்றால் வீசாதே, இந்த மரத்தை பார்த்து நீ அங்கே போ என்றால் அது போய்விடும், இந்த மலையை பார்த்து நீ அங்கே சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் நடக்கும். ஒரு மிருகத்தை பார்த்து அவன் கூப்பிட்டால் அது வாலை ஆட்டிக்கிட்டு வரும். சிங்கத்தை பார்த்து கூப்பிட்டாலும் புலியை பார்த்து கூப்பிட்டாலும் வேறு எந்த மிருகங்களும் எந்த சேதத்தையும் பண்ணாது. இந்த மக ஆடம் வந்து அந்த ஃபஸ்ட்டு வீட்டாக இருக்கிறான். அந்த வீட்டு அவன் ஃபஸ்ட்டு மாஸ்டர் பீஸாக இருக்கிறான். ஆடம் வந்து விழுந்து போகிறான், அவன் விதைக்கப்படுகிறான். ஆடம் வந்து தேவனுடைய வார்த்தையை மீறும் பொழுது விழுந்து போகிறான், தரையிலே விழுந்து மரித்து போகிறான். அதனால் நீ மண்ணாயிருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய் என்று சொன்னார். இந்த கனியை புசிக்க நாளிலே நீ சாகவே சாவாய் என்று சொல்லும் பொழுது ஆடம் அங்கே விழுந்து போனான். அந்த மாஸ்டர் பீஸை சாத்தான் விழ வைத்து விட்டான், அவன் மரித்து போனான். அதனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் அந்த கோதுமையானது மார்ச் மாதம் விதைக்கப்பட்டு அது வந்து முளைக்கிறது. பிறகு அவனோட ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அந்த முற்பிதாக்களை தெரிந்து கொள்ளும் பொழுது ஆபிரகாம் ஜஸ்டிஃபிகேஷன், ஐசக் வந்து லவ், அவனுடைய அன்பை நம்ம காண்கிறோம். ஆபிரகாம் ஈசாக்கு, அதன் பின்பு கிரேஸ், அந்த யாக்கோபிலே கிரேஸை நம்ம பார்க்குறோம். ஜோசப்பில் பெர்ஃபெக்ஷனாக பார்க்குறோம். ஆண்டவர் அந்த ஜெரால் மறுபடியும் அந்த மாஸ்டர் பீஸை எழுப்புகிறார். அதன் பின்பு மோசஸ் அலஜா, ஐசாயா, எரேமியா, எசேக்கியா போன்ற தீர்க்க தரிசிகள் வருகிறாங்க. அவங்க பாடி ஆஃப் த மாஸ்டர் பீஸாக இருக்கிறாங்க. அதன் பின்பு ஜீசஸ் வரும் பொழுது ஹெட்டாக இருக்கிறார். அவர் ஹெட்ஸோனாக இருக்கிறார். இதெல்லாம் 4000 வருஷம் பழையற்பாடு முடிவடைகிறது. அதெல்லாம் அவன் விழுந்து பாவத்திலே விழுந்து அவன் மறிக்கு போகும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் அதை எழுப்புகிறார். கோதுமை மணி தரையில் விழுந்து அது மறிக்கிறது. பின்பு அது அடிச்சிருந்தாலும் முளைச்சி அது செடியாக வந்து கடைசியாக அந்த கிரைன் வரும் பொழுது கீழே போட்ட எந்த வித்துதோ அதான் தான் மேலே வருது. அதே போல் கீழே போட்ட வித்து ஆடம், ஃபஸ்ட் ஆடம், இதை மேலே வர்றது வந்து ஹார்வெஸ்ட் சீசனில் வரும் பொழுது அது வந்து பழைய ஏற்பாட்டின் முடிவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். அவர் ஹெட்டாக இருக்கிறார். அதே ஆடம் வந்து இப்பொழுது செகண்ட் ஆடமாக வந்திருக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆடம், செகண்ட் ஆடம், அது வந்து ஹார்வெஸ்ட் சீசன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வரும்பொழுது அவர் ஆடமாக இருந்தார். அத்தி மரத்தை பார்த்து இனி ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருப்பானாக, உடனே அது பட்டு போய்விட்டது. காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டும் பொழுது உடனே அது அமைதல் ஆகிவிட்டது. அங்கே பாடையில் தூக்கி கொண்டு போகும் பொழுது வாலிபனை எழுந்திரு என்று சொல்லும் பொழுது அவன் உயிரோடு வந்து விட்டான். அதன் மீன் லாசரு கல்லறேண்டல் எப்போ லேசரஸ் கம்ஃபோர்த் என்று சொல்லும் பொழுது லாசர் உயிரோடு வந்து விட்டான். போகலாம், உன் வேலைக்காரன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த வேலைக்காரன், நூற்றுக்கதி வேலைக்காரன் சுகமாகிவிட்டான். இஸ்ரியே நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னார். அந்த கானானிய இஸ்ரியுடைய மகளுக்கு அந்த நேரத்திலே விடுதலை கிடைத்தது. அதெல்லாம் ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன். இயேசு கிறிஸ்து வார்த்தையை உரைக்கும் பொழுது அந்த நிமிஷத்திலே அது நிறைவேறிவிட்டது. இதுவரைக்கும் அப்படி ஒரு ஊழியக்காரர்கள் தோன்றவில்லை, அப்படியாப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி தோன்றவில்லை. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் வந்தது. அவர் வார்த்தையை உரைத்த மாத்திரத்திலே அது நிறைவேறினது. அவர் வந்து செகண்ட் ஆடமாக இருந்தார், கடலின் மேல் நடந்தார். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்ல, வெரிலி வெரிலி ஐ சேன்ட் யூ. எந்த தீர்க்க தரிசியும் அவிதமாக சொல்லலை, தசை தலோட் கத்த சொல்லுகிறதாவது என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நான் சொல்லுகிறேன், மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். அதனால் ஜீசஸ் கிரைஸ்துக்கு யாரையும் ஒப்பிட முடியாது. அவர் ஹெட்டாக அங்கே வருகிறார், அவர் செகண்ட் ஆடமாக வருகிறார். ஹார்வெஸ்ட் சீசன் இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது அறுவடை செய்ய வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யாங்கன்னா, யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை வியாழன் இரவிலே கைது செய்தார்கள். 6 மணிக்கு மேலே அவங்க கைது செய்தார்கள். கெத்செமனே தோட்டத்திலே கைது செய்தார்கள். அதே போல் தான், அதான் வந்து சாபத்து. சனிக்கிழமை வந்து சாபத்து, வெள்ளிக்கிழமை அவர் வந்து சிலுவையில் அறையப்பட்டார். இது ஆசாரியன் என்ன செய்கிறான் என்றால், அவன் என்ன செய்யறான், வயலுக்கு போய் இந்த இடம்தான் ஃபஸ்ட்டில் ரைப்பாக இருக்குது, முதிர்ச்சி முற்றி இருக்கிறது, தானியம் முற்றி இருக்கிறது. அதே போல் அங்கே வியாழன் இரவிலே அவரை வந்து கைது பண்ணுகிறார்கள். அந்த வெள்ளிக்கிழமை காலையில் 9 மணிக்கு அவர் சிலுவையில் அறையப்படுகிறார். அதனால் அந்த வெள்ளிக்கிழமை காலையில் அந்த கதிர் அறுக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அங்கே சிலுவையில் இருப்பார். இது எப்படி, அது உடனே அது நிறைவேறும், இதே டைமில் அது நிறைவேறும். அதுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை சாயங்காலத்திலே, அதுதான் ஓய்வு நாளுக்கு முந்தின நாள், அந்த கதிர்கட்டை சுமந்து கொண்டு வருகிறார்கள். அதே போல் இயேசு கிறிஸ்துவை இதை அடக்கம் பண்ணும்படியாக அரிமத்தியா ஊரானாகிய அந்த யோசேப்பு பிலாத்துக்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறான். அவன் சிலுவையிலிருந்து அவருடைய பாடியை இறக்கி மெல்லிதான துணியிலே சுற்றி அந்த அவனுடைய கல்லறை, அவனுக்காக அவன் கல்லறையை இங்கே செதுக்கி வைத்திருக்கிறான். அந்த கல்லறைக்கு சுமந்து கொண்டு வரும் பொழுது இங்கே ஆசாரியன் என்ன செய்யணும்னா, அங்கே வந்து அந்த கதிர்கட்டை வந்து சுமந்து கொண்டு ஆசாரியத்தில் கொண்டு வருகிறான். இது சைமல்டேனியஸாக அது நடக்குது. இயேசு கிறிஸ்துவே அந்த ஃபஸ்ட் ஃப்ரூட் ஆஃப் சீப் அப்படிங்கிறத காமிக்கிறது. ஃபஸ்ட் சீப் ஆஃப் த சீப் ஆஃப் த ஃபஸ்ட் ஃப்ரூட். அதனால் அந்த கதிர்கட்டை அவங்க சுமந்து கொண்டு அங்கே போகும்பொழுது இயேசு கிறிஸ்துடைய பாடியும் சுமந்து கொண்டு போகிறாங்க அதே நேரம். பின்பு சாபத்து சனிக்கிழமையிலே அந்த கதிர்கட்டை அங்கே ஆசரிப்பு கூடாரத்திலே வைத்து விட, அங்கே டெம்பிளில் வைத்து விடுகிறார்கள். அது அப்படியே டெம்பிளில் இருக்குது. அதே போல் இயேசு கிறிஸ்துடைய சரீரம் வந்து அங்கே சனிக்கிழமை டெம்பிளில் இருக்கிறது. பின்பு என்ன செய்கிறான் என்றால், ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது அவன் அந்த ஷீப்பை அசைவாட்டுகிறான், ஜனங்களுக்காக அங்கீகரிக்கும்படியாக அசைவாட்டுகிறான். அதே போல் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அவர் தேவ சமூகத்திலே நமக்காக அசைவாட்ட பண்ணார், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அங்கே பிரவேசித்தார். பாருங்க, அவர்தான் அசைவாட்டு அந்த கதிர்கட்டு. அதை மனசில் அதை வச்சுக்கிட்டு ஆண்டவர் அவங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறார். அது அவங்களுக்கு தெரியாது. இது மோசஸ் சொன்ன கமாண்ட்மெண்ட். தீர்க்கதரிசி சொன்னார், தீர்க்கதரிசி சொன்னார், எதுக்காக சொன்னார் தெரியுமா, தெரியாது. அதெல்லாம் பாசராக இருக்கிறாங்க. நம்ம மெசேஜில் 4 புஸ்தகம் படிச்சுட்டா பாசராகிடலாம். சர்ச்சு ஒன்று வேண்டாம், அவங்க வீட்டிலே சர்ச்சை ஆரம்பிச்சிடலாம். 4-5 பேர் வந்தாலே போதும். என்ன உங்களுக்கு ஏதாவது தேவனுடைய சிந்தை தெரியுமா? இப்பொழுது ஆண்டவர் அதை மனசில் வச்சு தான், எல்லாமே அவரை மனசில் வச்சு தான் எழுதியிருக்கிறார். இது இந்த கதிர்கட்டை அவரை மனசில் வச்சு தான், இட்ஸ் அ ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். அதை வச்சு தான் ஆண்டவர் அவனுக்கும் சொல்லியிருக்காரு. மோசைக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவங்க ஒரு கமாண்ட்மெண்டாக செய்கிறாங்க. இப்பொழுது என்ன செய்கிறார்கள், அங்கே அந்த அது நடக்கும் பொழுதே தான் இதுவும் நடக்குது, அதே நேரத்தில் தான் நடக்குது. ஆசாரியன் கதிர்கட்டை அசைவாட்டும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார். அல்லேலூயா. அவர் தேவ சமூகத்திலே நமக்காக பிரவேசித்தார். அவர் அங்கீகரிக்கும் பொழுது நம்ம எல்லாம் சேர்ந்து அங்கீகரிக்கப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் உயிர்த்தெழவில்லை என்றால் அவர் அங்கீகரிக்கப்படவில்லை. அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டது, அந்த கதிர்கட்டு அங்கீகரிக்கப்பட்டது. அவர் நமக்காக தேவ சமூகத்திலே அவர் பிரவேசித்தார். மரியாதை பார்த்து என்ன தொடாத, நான் தேவனத்துக்கு ஏறி போக வேண்டும், உங்களுக்காக நான் அங்கே பாவ நிவர்த்தி செய்ய வேண்டும், நான் அந்த மோஸ்ட் ஹோலி பிளேஸ் அந்த ஹெவனுக்கே நான் போயிட்டு வரணும், அதனால் நீ என்ன தொடாத, நான் தேவனத்துக்கு ஏறிப்போம். தேவ சமூகத்திலே அவர் பிரவேசித்து அவர் அந்த கட்டு அசைபாட்டும் கட்டு அங்கே வந்து அங்கே அசைபாட்டப்பட்டது. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு நீங்கள் இப்போ அறுவடை செய்யலாம். நீங்கள் வந்து தொடர்ந்து அறுவடை செய்யலாம். அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம், என்ன வேணாலும் கோதுமையை வச்சு நீங்கள் செய்யலாம். நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் கோதுமையை, அந்த கோதுமையை சேல்ஸ் பண்ணி பணமாக்கிக்கிடலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் முதல்ல கதிர்கட்டு அசைவாட்டப்பட வேண்டும். அதே போல் இயேசு கிறிஸ்து மரித்தோரின் முதற்பலனானார். ஆமீன். ஒன்று குறைந்த 15:20 முதற்பலனானவர் கிறிஸ்து அவர் இருக்கிறார். முதலாவது அவர் மகிமையான உயிர்த்தெழுதல் அடைந்தார். அதன் பின்பு என்ன, முதல்ல அந்த கதிர்கட்டை அசைவாட்டின பிறகு எல்லாரும் உங்கள் வயலை, உங்களுக்கு வயல் முத்திட்டா, கோதுமை முத்திட்டா, அறுவடை செய்யுங்க. நீங்கள் எப்போ வேணாலும் அறுவடை செய்யலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கிடலாம். ஆனால் இந்த கதிர்கட்டு போகாத பட்சத்தில் அறுவடை செய்யக்கூடாது. அதனால் அறுவடை செய்யும் பொழுது கதிர்கட்டை அசைவாட்டியாச்சா, அந்த 12 கோத்திரத்தில் ஒருத்தர் கூட அறுவடை செய்யக்கூடாது. அவங்க அதை அப்படி கடைப்பிடிச்சு வந்தாங்க. அது ஆண்டவர் தம்முடைய மனசில் அவர் மரித்தோரின் முதற்பலனாக உயிர்த்தெழ வேண்டும், அவர் அங்கீகரிக்கப்படும் பொழுது நாமும் சேர்ந்து அங்கீகரிக்கப்படுகிறோம், அப்பொழுது அந்த விளைச்சலை தேவன் அங்கீகரிக்கிறார். ஆமேன். பாருங்க, அவர் முதற்பலன் முதல்தானார். பின்பு அவங்க மற்றவங்க எல்லாம் உயிரோடு வர்றாங்க. அதுக்கு பின்பு ஹார்வெஸ்ட் வருகிறது. மத்தேயு 27:50-53 வரைக்கும் வாசிக்கலாம்.
இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்போது தேவாலயத்தின் திரைச்சியிலே மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள்.
இயேசு மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சியிலே மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது. இதோ மரித்தோருடைய கல்லறைகள் அங்கே திறக்கப்பட்டது, ஆனாலும் அவர்கள் உயிர்த்தெழவில்லை. இவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் உயிர்த்தெழுந்து பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். பாருங்க, இயேசு முதலாவது உயிர்த்தெழணும். அவர் உயிர்த்தெழுதலன்னா மகிமையான உயிர்த்தெழுதல் கிடையாது. 4000 வருஷமாக மேசியா வருவார், மேசியா வருவார் என்று அங்கே மேசியாவை எதிர்நோக்கி அவங்க காலத்தில் ஆண்டவர் வரல. அவங்கெல்லாம் மரித்து போனார்கள், விசுவாசத்தோடு மரித்து போனார்கள். அவங்கெல்லாம் காத்திருக்கிறாங்க. இப்பொழுது இவர் அசைவாட்டப்பட்டால் தான் அவங்க உயிர்த்தெழ முடியும். அதனால் இவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவங்களும் உயிர்த்தெழுந்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். பின்பு ஆண்டவர் அவர்களை எல்லாரையும் கூட்டிக்கிட்டு மேலே கொண்டு போயிட்டார். வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுளே உயருங்கள், மகிமையின் ராஜா. அவர் ஒரு கூட்டமான மக்களை கூட்டி கொண்டு போதான் ஹார்வெஸ்ட். முதல்ல இவர் ஃபஸ்ட்டு சீப்பு, முதலாவது முதிர்ச்சி அடைந்தவர் இவர், அசைவாட்டப்பட்டவர் இவர், தேவ சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்டார். இப்பொழுது ஒரு கூட்டமான மக்களை கூட்டிக்கிட்டு அவர் மேலே போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் அதை மனசில் வச்சு அதை செய்திருக்கிறார். அதோடு அது முடிந்து போகலை, அது இன்றைக்கு நமக்கு சம்பந்தப்படுகிறது. ஹல்லேலூயா. ஜீசஸ் வந்து மாஸ்டர் பீஸாக இருக்கிறார், சிறந்த வேலைப்பாடு. அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்தது, ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் வந்தது, ஹீலிங் ப்ராபஸி ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு, த்ரீ புல் மினிஸ்ட்ரி அவருக்கு வந்தது. இதுதான் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. பின்பு ஆக்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் வரும்பொழுது, அப்போஸ்டல் நடவடிக்கை வரும்பொழுது பெந்தேகோஸ நாளிலே பரிசுத்தாவி ஊற்றப்பட்டது. அதெல்லாம் ஃபஸ்ட்டு இந்த அசைபாட்டும் காணிக்கையை கொண்டு வந்த பிறகு தான் பெந்தேகோச பண்டிகை வருகிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, 12 வாசித்தாங்கன்னா, நேரம் இல்லை, நீ வந்து, நீங்கள் வந்து 7 சேபத்து நீங்கள் எண்ண வேண்டும். சேபத்து ஒரு சேபத்து 7 நாள். அதனால் 7 நாள் 49 ஆச்சு. அதுக்கு பிறகு 50வது நாள் வரும்பொழுது அது ஃபீஸ்ட் ஆஃப் பென்டெகோஸ்ட், புதிய போஜன பலியை கொண்டு வர வேண்டும் என்று லேவியராகம் அங்கே 23:12 வாசிக்கிறோம். அதனால் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு பென்டெகோஸ் அங்கே பண்டிகை வருகிறது. பெந்தகோச நாள் வருது, 50வது நாளிலே பெந்தகோச பண்டிகை. ஆக்ஸ் ஆஃப் அப்போஸ்டல் செகண்ட் அங்கே சாப்டரில் பெந்தகோசை என்ற நாள் வந்தபோது அந்த பண்டிகைக்கு அவர்கள் எல்லாரும் வந்திருக்கிறாங்க. அப்பொழுது பரிசுத்தாவி ஊற்றப்படுகிறது. அது வந்து கண்டினியூவேஷன் ஆஃப் த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி. அங்கே மனுஷகுமாருடைய ஊழியம் அந்த போஸ்டர் நடுவிலே கண்டினியூஷன் ஆகிறது. அங்கே முதலாம் சபையானது அது அல்பா ஏஜ் என்று காலையில் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். அது பெர்ஃபெக்ட் சர்ச். அது பைபிளில் அந்த அல்பா ஏஜை குறித்து எழுதியிருக்கிறது. அதன் பின்பு தான் எபேசு சிமின்னா பெர்கமத்தியா தீரா சரதை பெலதல்பியா அதை வெளிப்படுத்தல் 2-ம் அதிகாரம் 3-ம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால பாருங்க, சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி அங்கே வருகிறது, பரிசுத்தாவி ஊற்றப்படுகிறது, அசைபாட்டும் அந்த கதிர்குண்டை கொண்டு வந்த பிறகுதான் அந்த பீஸ் ஆஃப் பெந்தேகோஸ்த் வருகிறது. அதன் பின்பு என்ன, 50-ம் நாளிலே அவனுக்கு பரிசுத்தாவி ஊற்ற பழைய ஏற்பாடு அப்படியே எக்ஸாக்டாக நிறைவேறுது. ஆண்டவர் அதை மனசில் வச்சு தான் அவங்களுக்கு லேவியராகம 23-ம் அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார். பின்பு அது நிறைவேறுகிறது. அந்த ஃபீஸ்ட் ஆஃப் பெந்தேகோஸ்த் அங்கே நிறைவேறுகிறது. அதன் பின்பு என்ன செய்யறேன்னா, எபேசு சிமின்னா பெர்கமத்தியா தீரா சருதை பெலதல்பியா என்ற காலம் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படும் பொழுது அந்த சபையானது விழுந்து போகிறது. அந்த அப்போஸ்தல சபையானது விழுந்து போகிறது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, கண்டினியூஷன் ஆஃப் த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி முடிவுக்கு வருகிறது. கிபி 325-ல் திருத்துவோம். நீங்கள் எந்த சபை விசுவாசியை நீங்கள் விசாரித்தாலும் அவங்களுடைய எந்த நாமத்தில் ஞானசானம் எடுத்திருப்பாங்கன்னா, பிதா குமாரன் பசுத்தாவி நாமத்தில் ஞானசானம் எடுத்திருப்பாங்க. அந்த பாஸ்டர் பிதா குமாரன் பசுத்தாவி ஆதரிக்கிறவ தான். சென்னையில் இருக்க அது உலகமெங்கில் இருக்க சர்ச்சி எல்லாமே சாபன சபைகள்லாம் டிர்னிட்டி உபதேசத்தில் இருக்கு. மிக மோசமான டாக்டரின் டிர்னிட்டி. அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு போய் ஞானசானம் எடுப்பாங்க. அந்த பாஸ்டர் பிதா குமாரன் பசுத்தாயின்னு கொடுத்துருவார். அதுக்கு பிறகு அந்த டீச்சிங்கை கொடுத்தீங்கன்னா அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம வந்து இயேசுவே தேவன் என்று சொன்னால், தேவன் 3 ஸ்தானங்களில் இருக்கிறான்னு சொன்னால் குதி குதினு குதிப்பாங்க, பாஸ்டரை விட அதிக குதிப்பாங்க. அப்பொழுது நம்ம மனசில் நினைக்கணும், அவங்க இந்துவாக இருந்தால் கூட பரவாயில்ல, 1 மடங்கு நரகத்தின் மகனாக இருக்கிறாங்க, இப்போ இவங்க கிறிஸ்டியன் ஆகி 2 மடங்கு நரகத்தின் மக்களாக மாற்றியிருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் செய்கிற வேலை என்னென்னா அவங்கள 2 மடங்கு நரகத்தின் பிள்ளைகளாக மாற்றுவது. நீங்கள் உங்களை ஒருவன் மார்க்கத்தான் உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி, நீங்கள் ஏஜியில் சேர்க்கும்படியாக, ஐபிசியில் சேர்க்கும்படியாக, உங்கள் பெந்தகோச சாபனை டிபிஎம்மில் சேர்க்கும்படியாக நீங்கள் அங்கெங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு போகிறீங்க. அவங்க உங்கள் மார்க்கத்தான் ஆன பின்பு உங்களிலும் ரெட்டிப்பாய் அவர்களை நரகத்தின் மகனாக மாற்றுகிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 23-ம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். கரெக்டாக அது அவங்களுக்கு நிறைவேறும். நீங்கள் உங்களுடைய உபதேசத்தை போதிச்சு இந்து மார்க்கத்திலிருந்து விக்கிரகாலிருந்து வளர்ந்தவன் இயேசுவே தேவன் என்று வந்தவனை நீங்கள் இந்த வேலை பண்ணியிருக்கிறீங்க, உங்களை விட அவன் அதிக தர்க்கம் பண்ணுறான், அந்த விசுவாசி அதிக தர்க்கம் பண்ணும். என்ன இது இவ்வளவு சீர்கட்டத்தனமாக இருக்குன்னு நம்ம மனசில் நினைக்கும். அப்படியாப்பட்ட கிறிஸ்தவங்களை தான் நம்ம கண்ணில் எங்கே போனாலும் காண்கிறோம். ரியல் கிறிஸ்டின் கிடையாது. அவங்கெல்லாம் திருத்துவக்காரர்கள், கிறிஸ்துவர் கிடையாது, திருத்துவக்காரர்கள், டிர்னிட்டி பீப்புள். அவங்கெல்லாம் அவங்க கடவுள் டிர்னிட்டி. அவங்க இயேசுவே தேவன் என்று மற்றவங்க நினைப்பாங்க, இவங்க இயேசுவை தான் ஆராதிக்கிறாங்க. இல்லை, அவங்க டிர்னிட்டி காடு, ஒரு தியாலஜிக்கல் காடை வழிபடுறாங்க. பிரசங்கத்தில் அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதில் பாருங்க, அந்த சபையானது விழுந்து போனது. அந்த சபையானது விழுந்து போனது. ஏவாள் விழுந்து போனால் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல உங்களையும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து வஞ்சிக்கப்படுமோ என்று நான் பயந்திருக்கிறேன். அவன் பயந்த காரியம், பவுல் பயந்த காரியம் நேரிட்டு விட்டது. கிபி 325-ல் தேத்தீரா சபையின் காலம் வரும்பொழுது, கொலம்பா பிரியில் வரும்பொழுது அந்த சபை வித்து ஆனது, கோதுமையானது மண்ணுக்குள்ளே போய்விட்டது. 2 கொரிந்தியர் 12:11 2-3 வசனங்களை வாசிக்கலாம்.
நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்தன் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன்.
ஏதோ உங்கள் மனசும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அவன் பயந்த காரியம் நிறைவேற்று. யோபு பயந்த காரியம் அவனுக்கு வந்தது. அதே போல் பவுல் பயந்த காரியம் அவனுக்கு வந்துவிட்டது. உங்களை நான் நல்ல மாதிரி சத்தியத்தில் கொண்டு வந்திருக்கிறேன், இயேசு கிறிஸ்து குறித்த வெளிப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு எல்லா டாக்டரினையும் நான் சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனை ஒன்று கூட உங்களுக்கு மறைக்கலை, எல்லா சத்தியத்தையும் நான் கண்ணீரோடு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் நான் போன பிறகு உங்களுடைய மனசு வஞ்சிக்கப்படும். சர்ப்பம் எப்படி ஏவாளை வஞ்சித்ததோ அதே போல் உங்கள் மனசு வஞ்சி கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து ஆங்கில பேரில் இந்த சிம்பிளிசிட்டி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இது வந்து சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. ஒன் காடு திருத்துவம் ஒரு குழப்பம், யாராலும் புரிய முடியாது. அதனால் பிசாசு வந்து உங்களை வஞ்சிப்பான், உங்களை வந்து டிர்னிட்டியில் கொண்டு சொல்லுவான், பாபிலோனிய உபதேசத்துக்கு கொண்டு சொல்லுவான் என்று அவன் வந்து ப்ராபஸியாக சொன்னான், பயத்தில் சொன்னான். அது மாதிரியே நிறைவேறிவிட்டது, வித்து மண்ணுக்குள்ளே போய்விட்டது. பின்பு என்ன செய்கிறது என்றால் மறுபடியும் அது பிளான்டிங் டைம், இட் இஸ் அ சோவிங் டைம், விதைக்கிற காலம். அது மண்ணுக்குள்ளே போயிட்டு மார்ட்டின் லூத்தர் காலத்தில் ரெண்டு பிளேடு வருகிறது, இதோ ஜான் வெஸ்லி காலத்தில் அந்த தண்டு வருகிறது, பெந்தகோச காலத்தில் உமி வருகிறது. முதல்ல உமி வரும், அதுக்கு பிறகு தான் அரிசி வரும். அதில் உமியை பார்த்த உடனே என்ன செய்யறமென்றால் கதிர் விட்டு விட்டது என்று நினைப்போம், ஆனால் அப்பொழுது அறுவடை செய்ய முடியாது. லுத்தர் காலம் வந்து ஹார்வெஸ்ட் சீசன் கிடையாது, அது இப்போ தான் செடி கொஞ்சம் வளருது. பெந்தகோச காலமும் அறுவடை சீசன் கிடையாது, அது உமி தான் வந்திருக்கு, உள்ளே பால் அடைக்கலை, உள்ள அரிசி வரல. அதனால் இப்போ நம்ம வந்து சீட் ஏஜில் வந்திருக்கிறோம், ஹாலலூயா, எட்டர்னல் சர்ச் ஏஜுக்கு வந்திருக்கிறோம், ஹாலலூயா. எப்படி பார்த்தீங்களா? அதனால் இப்பொழுது கீழே என்ன விதை போட்டோமோ அல்பா வந்து ஒமேகாவாக மாறியிருக்கு. அதே வித்து அந்த அப்போஸ்தலிக் உபதேசம், பவுலுடைய உபதேசம், பவுல் பேதுருடைய ஊழியமானது இப்பொழுது மறுபடியும் வந்திருக்கிறது. அந்த வித்து வந்திருக்கிறது, இட் இஸ் அ ஹார்வெஸ்ட் சீசன். ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறீங்க? ஹார்வெஸ்ட் சீசன். பெந்தகோஸ்காரங்க யாரு? உமி. அந்த உமி வந்து முன்னம்ப டைட்டாக இருக்கும். விவசாயத்தை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அதனால் அது பச்சை கலரில் இருக்கும், டைட்டாக. உமி வந்து அந்த நெல் அந்த அரிசியோடு டைட்டாக பிடிச்சிருக்கும். அதே போல் என்ன செய்யறோம் என்றால் ஒரு காலத்தில் நம்ம பெந்தகோச மார்க்கமாக கூட நம்ம இருந்தோம், ஆனால் இப்பொழுது நம்ம பெந்தகோசு கிடையாது. கடைசியாக உமியை வந்து எப்பொழுது அது போகும்னா மிஷினில் போட்டு ஒரு ஷேக் பண்ணால் உமி போயிடும். அந்த உமி வந்து அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, அதை வந்து தீயை கொளுத்துவாங்க. அந்த உமியை வந்து ரைஸ் மில்லில் கடைசியில் தீயை கொளுத்தும் பொழுது அந்த சாம்பல் பல்லு வளர்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் கடைசியில் அது என்ன செய்யணும்னா சுட்டரிக்கப்படுறதுக்கு தான் உதவுமே ஒழிய அந்த உமி வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதே போல தான் இந்த பெந்தகோச சபையார் வந்து அந்த பாசரும் அந்த சபையாரும் முடிவு அவங்க முடிவு அவங்க உமியாக இருக்கிறாங்க. உமி வந்த பிறகு தான் அரிசி வரும், முதல்ல அரிசி வராது, முதல்ல உமி வரும். அந்த உமி எப்படி நேராக தான் நிற்கும், அது பால் அடைஞ்ச பிறகு தான் இப்படி தாழ்ந்தும். அதனால் அந்த பெந்தகோச மக்களுக்கு பெருமை ஜாஸ்தி, நாங்கள் பரிசுத்தாயி பெற்றிருக்கிறோம் பாங்க. அந்த டிபிஎங்காரங்களுக்கு அதிக பெருமை ஜாஸ்தி. இப்பொழுது அவங்க சீர்கட்டு போயிடறாங்கன்னு யூடியூப்லேயே நிறைய அவங்கள பற்றி தான இது இருக்குது. அதனால் அவங்க இப்படி தான் நிற்பாங்க, ஆனால் பால் அடைச்ச பிறகு வெயிச்சாங்க பிறகு அந்த அந்த கதிர் இப்படி சாயும், அது கோல்டன் கலராக மாறும் பொழுது இட் இஸ் அ ஹார்வெஸ்ட் சீசன். ஹல்லேலூயா. அதே போல் நம்ம சத்தியத்தை அறிஞ்சால் தாழ்மை வரும், சிம்பிளிசிட்டி வரும், பெருமை, மனசில் பெருமை. நான் பெரிய படிச்சிருக்கேன், நான் பெரிய போஸ்டில் இருக்கிறேன், அந்த பெருமைலாம் இங்கே வரக்கூடாது. இன்னைக்கு காலையில் ஒரு பிரதர் வந்திருந்தார், எங்கேருந்து வரணும், ஆவடியிலேருந்து வரணும், நல்ல பெர்சனாலிட்டியாக இருக்கிறாரு, இங்கேருந்து பார்த்தாலே அவர் ஹைட்டாக தெரியுது அப்படின்னு அவர் இடத்துல விசாரிக்கும் பொழுது ஆவடியில் நான் எஸ்ஐயாக இருக்கிறேங்கிறார், எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறார். அவர் இன்னைக்கு காலைல சர்ச்சைக்கு வந்திருக்கிறார். உங்கள் பிரசங்கத்தை நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு முட்டி போடுறார். எனக்கு ஒரே மகள் இருக்குது, நான் என் மனைவி என் மகளை ஒரு நாள் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டுருக்காரு. அதனால் பாருங்கள், அவரை பார்த்தா நம்ம சப் இன்ஸ்பெக்டர் மாதிரி நமக்கு தெரியல, சாதாரண ஒரு பிலீவராக வந்திருக்கிறார். அவர் யூனிஃபார்ம் போட்டால் தான் நமக்கு சப் இன்ஸ்பெக்டராக தெரியும். தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நம்ம எல்லாரும் நம்மை தாழ்த்த வேண்டியதாக இருக்குது. நம்ம யாரும் பெரியவங்க கிடையாது, ஆண்டவர் தான் பெரியவர். நம்ம எல்லாரும் தாழ்த்த வேண்டும். அதனால் நமக்கு அதிக வெளிப்பாடு வந்தால், நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்தை பெற்றால் நம்ம இப்படி தாழ்ந்துருவோம். நமக்கு வந்து ஆவிக்குரிய ஜீவியம் இல்லை, நான் ஒரு இன்டலெக்சுவல் நாலேஜ் இருந்தேன்னா இப்படி நேராக தான் நிற்போம். அப்படி நேராக நின்று அந்த உமி தான் இருக்குது இல்லையே, அதில் அரிசி வரல, அது சுட்டரிக்கப்படுவது தான், அது அது சாவி, அது அது பதர், பதர் வந்து சுட்டரிக்கப்படும். நம்ம வந்து நல்ல வெளிப்பாடை உடைய ஆவிக்குரியவங்களாக இருந்தால் நமக்கு தாழ்மை வரும். பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் உண்மையிலே தாழ்மை இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கு தேவை வந்து நமக்கு ஹியூமிலிட்டி தேவை. இயேசு சிலுவையின் மரண பரிந்தம் தம்மை தாழ்த்தினார். அதனால் பாருங்கள், இப்பொழுது ஹார்வெஸ்ட் சீசனில் வந்திருக்கிறோம். மறுபடியும் அந்த வித்து ஆனது வந்திருக்கிறது. இப்பொழுது கீழே போட்ட அதே வித்து மேலே வந்திருக்கிறது. அதனால் அதே அப்போஸ்தல உபதேசம் இன்றைக்கு மறுபடியும் வந்திருக்கிறது. நம்ம ஒமேகா பிரைடாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி நமக்கு மறுபடியும் வந்திருக்கிறது. ஆமேன். உலகமானது சோதோமின் நிலைமையை அடையும் பொழுது, அவ்விதமான ஒரு நிலைமை உலகம் அடையும், அப்பொழுது சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி நமக்கு வரும் என்று இதை பைபிளில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். லூக்கா 17:30.
மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும்.
மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அவ்விதமாய் நடக்கும். அதனால் எப்படி அங்கே அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கும் பொழுது சோதோமின் நாட்களில் நடந்தது போலவே மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளில் நடக்கும். As it was in the days of Lot, so shall it be when the Son of Man will be revealed. இப்பொழுது பாருங்க, நம்ம அவ்விதமாக வந்துருவோம். இப்பொழுது அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி நமக்கு மறுபடியும் வருகிறது. அந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஆனால் வந்து இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர் உலகத்தில் மாம்சத்தில் வர முடியாது. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார். அந்த மனுஷன் மூலமாக அவர் உலகத்திலே செய்த அதே ஊழியம் அனுது மறுபடியும் வருகிறது. இதுதான் சிலருக்கு பிலீவ் பண்ண தெரியலை, சிலர் அதை தப்பாக எடுத்துக்கொள்கிறாங்க. பெண்ணம் வந்து அனாயிண்டட் ஒன்ஸ் அட் டைமில் 269வது பேராகிராஃபில் என்ன சொல்கிறார், ஐ ஆம் நாட் த சன் ஆஃப் மேன், நான் வந்து மனுஷகுமாரன் அல்ல, ஐ ஆம் அன் மெசஞ்சர், நான் ஒரு செய்தியாளராக இருக்கிறேன். த சன் ஆஃப் மேன் இஸ் கிரைஸ்ட், சன் ஆஃப் மேன் இயேசு கிறிஸ்து. மனுஷனும் அவனுடைய வார்த்தைகளும் மாறி போகும், ஆனால் தேவனுடைய வார்த்தையானது மாறி போகாது. யூ ஆர் ஃபீடிங் பை த அன்ஃபெயிலிங் பாடி பேட் ஆஃப் த சன் ஆஃப் மேன். நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாறாத சரீர வார்த்தையினாலே போஷிக்கப்படுகிறீர்கள். ஒரு தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் கொடுத்த செய்தியை நம்ம புசிக்கிறோம். சாபந்து மக்கள் பொதுவாக ஜென்ரலாக பேசிக்கிட்டு போகிறாங்க. அந்த பாஸ்டர் என்ன செய்வார், பைபிளை எடுப்பார், தொடர்ச்சியாக அது சம்பந்தமாக 4 வார்த்தையை ஒத்து வாக்கியத்தை பார்ப்பார். அந்த ஒத்து வாக்கியத்தை 4 வசனத்தை எழுதி வச்சுக்கிட்டு அவர் கதை பேசிக்கிட்டே போவார். நமக்கு என்னென்னா ஒரு ப்ராஃபிட் மெசேஜ் இருக்குது, அதை போய் கம்பேர் பண்ணுறோம். அந்த வெளிப்பாடை கம்பேர் பண்ணி, பைபிளையும் கம்பேர் பண்ணி நம்ம மெசேஜ் கொடுக்குறோம். அவங்களுக்கு அப்படி ஒரு சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு அந்த மனுஷகுமாரனுடைய மாறாத சரீர வார்த்தை இல்லை. அதனால் அவங்க 4 வசனத்தை தொடச்சி அதுக்கு ஒத்து வாக்கியங்களை குறித்து வச்சுக்கிட்டு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அந்த பாஸ்டர் பேசுவார். இதுதான் பெந்தகோச பாஸ்டர் பிரசங்கம். நமக்கு வந்து அங்கே தீர்க்கதரிசி செய்தி இருக்கிறது, அங்கே வெளிப்பாடுகள் இருக்கிறது. இந்த பைபிள் போர்ஷனை படிக்கும் பொழுது அந்த வெளிப்பாடு என்ன, அதை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்த்து அதை ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாட்டை நம்ம கொடுக்குறோம். ஹல்லேலூயா. இந்த மெசேஜ் அவங்களால கொடுக்க முடியாது. அவங்க ஒரு ப்ராபர்ட்டை பிலீவ் பண்ணாத பட்சத்தில் அதை கொடுக்க முடியாது. அவன் ஒரு ப்ராபர்ட்டை அங்கே காட்சியிலே கொண்டு வருகிறார். இந்த சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வருகிறது. அது ஆபிரகாமுக்கு வந்தது, பின்பு ஆபிரகாமின் சந்ததியாகிய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. அது மறுபடியும் நமக்கு வந்திருக்கிறது. அவர் மறுபடியும் மனுஷனாக வர முடியாது. அதனால் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த மனுஷனை பரிசுத்தப்படுத்தி அவர் முன்பு செய்த அதே ஊழியத்தை இதை இந்த மனுஷன் மூலமாக மறுபடியும் செய்வது தான் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி ரிபீட்டட் அகைன். இதுதான் ஹார்வெஸ்ட் சீசன். ஆனால் கீழே போட்ட வித்தானது இப்பொழுது மேலே வந்திருக்குது. சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதே காரியங்கள் அந்த பிளிஸாடை பார்த்து பனிப்புயல் வருகிறது. நீ இப்பொழுது இப்போ பனிப்புயலை நோக்கி மலைக்கு ஏறு. மலையை விட்டு கீழே இறங்குறாரு பனிப்புயலுக்கு பயந்து. நீ மேலே மறுபடியும் ஏறு. அந்த சத்தம் அவிதமாய் சொன்னது. இப்பொழுது நீ என்ன சொல்கிறீ அதன்படி நடக்கும். பனிப்புயலே போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நாலு நாளைக்கு சூரியன் அவங்க பிரகாசிக்க வேண்டும். அதன்படியே நடந்தது. அவங்க ஒரு செத்த மீன் குடல் வேற, அது வந்து என்ன உடம்பு வேற, அப்படியே அங்கே மிதந்துக்கிட்டு செத்து மிதந்துக்கிட்டு இருக்குது. இப்பொழுது நீ என்ன சொல்லுவாயோ அதன்படி நடக்கும். லிட்டில் ஃபிஷ் ஜீசஸ் கிரைஸ்ட் கிவ்ஸ் யூர் லைஃப் என்று சொல்லும் பொழுது அந்த குடலெல்லாம் உள்ளே போயிட்டு அந்த மீன் வந்து அழகாக நீச்சல் அடித்து போகிறது. கிவிங் ஆஃப் லைஃப். பிரதப்பண்ணா 2000 மைலுக்கு அங்கே இருக்கிறார். ஒரு கூட்டத்தில் அவர் பேசி கொண்டிருக்கிறார். அந்த கூட்டம் முடிஞ்ச பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ என்ன சொல்லுவியோ அது வந்து நடக்கும். டாக்டர்கள் வந்து கை வைக்கிறதுக்கு முன்னதாக அந்த மேடாக்கு இருக்கிற கட்டி மறைஞ்சு போக வேண்டும் அப்படி சொல்லும் பொழுது அங்கே ஆப்ரேஷன் அந்த டேபிளில் அந்த சகோதரி மேடாவை கிடத்தியாக விட்டது. டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்கிறார். அப்பொழுது கை வச்சு வயிற்றில் பார்க்குற கை கட்டி இல்லை. இங்கே இருக்குதா, அங்கே அந்த பக்கத்தில் இருக்கா, எந்த பக்கத்துலேயுமே இல்லை. அறிகுறியே இல்லாமல் போனது. 2000 மைலுக்கு அங்கே அவர் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு அது அதன்படியே. பின்பு மேடா ஃபோன் பண்ணும் பொழுது அவர் ஃபோன் அவங்க சொல்லக்கு முன்னால் இவர் சொல்லிட்டார், டாக்டர் கை வைக்கிறதுக்கு முன்னால் அது போயிட்டா. ஆமாம், பாருங்கள் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி மறுபடியும் வந்திருக்கு. ஹல்லேலூயா. இப்பொழுது நீ என்ன வேணாலும் கேளு, இயேசு கிறிஸ்து அதை உனக்கு தருகிறார். இட் இஸ் நத்திங் பட் த ட்ரூத் என்று அந்த ஹேட்டி ரைட் அம்மையார் சொல்லும் பொழுது இவருக்கு இன்ஸ்பிரேஷன் வருகிறது. அவள் என்ன கேட்குறாளோ அதை நீ அவளுக்கு கொடு என்று சொல்லும் பொழுது நீ என்ன கேட்குறாயோ, அது என்ன கேட்குறேன்னு தெரியல பிரத பெண்க அப்படின். ஒரு ஏழை தாய் வந்து பிரத பெண்ணாம ரொம்ப நேசித்தாங்க. அவங்க கிச்சனில் அவருக்கு நல்லா சமையல் பண்ணி கொடுப்பாங்க. இப்பொழுது அவர் அங்கே போயிருக்கிறார். சில ஃப்ரெண்ட்ஸும் அவரோடு கூட இருக்கிறாங்க. எல்லோரும் மத்தியில் தான் சொல்கிறார், உனக்கு பண வசதி இல்லை. இப்போ $1,000,000 வேணும்னா உனக்கு $1,000,000 கிடைக்கும். உங்கள் அம்மா அப்பா வயசாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல ஹெல்த் வேணும், அவங்களுக்கு ஆயுஷ் நாள் கூட்டி தரணும் அப்படின்னு சொன்னாலும் நடக்கும். உன்னுடைய சகோதரி எடித், அவள் என்ன செய்கிறாள் என்றால் வீல் சேரில் இருக்கிறா. அவளுக்கு நீ வந்து சொன்னாலும் உடனே சுகம் கிடைக்கும். பெண்காமி நான் என்ன சொல்லணும்னு தெரியலையே. கடைசியில் யோசித்து பார்த்து இதெல்லாமே அழிஞ்சு போகும். சுகம் கிடைச்சாலும் திருப்பி சாகத்தான் செய்யணும். பணம் வந்து அது மாயை, அது அழிஞ்சு போகும். எல்லாமே அழிஞ்சு போகும். எவ்வளோ சொத்து சுகம் இருந்தாலும் எவ்வளோ வீடு இருந்தாலும் அது நமக்கு தேவை தான். ஆனால் அது மேலே நம்ம இதயத்தை வைக்கிறதில்லை. எல்லாமே ஒரு நாளில் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். அது நமக்கு ஜீவன் அல்ல. அவள் சொல்கிறார் சால்வேஷன் தான் நித்தியமானது, நித்தியமான ஆசுவை. சால்வேஷன் ஆஃப் மை 2 பாய்ஸ் என்று சொல்லும் பொழுது உடனே அந்த 2 பையங்களும் அங்கே வந்து ஒப்பு கொடுக்குறாங்க. ஞானசானம் எடுத்து அவங்க ராபோஜனத்தில் பங்கு பெற்று ஆவிக்குரியங்களாக மாறிட்டாங்க. நான் கத்ரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உன்னை 2 பையங்களையும் உனக்கு கொடுக்குறேன். உடனடியாக நடந்தது. பாருங்க, இதுதான் சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி, ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன். மறுபடியும் அந்த இதை என்ன கீழே போட்டது வந்து இப்பொழுது ஹார்வெஸ்ட் சீசன், உலக அறுப்பு வந்து உலகத்தின் முடிவு. இப்பொழுது உலகத்தின் முடிவு நேரத்தில் வந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒரு ஃபஸ்ட்டு அந்த கதிர்கட்டு அது வந்து முத்திட்டு ஃபுல்லஸ் ஆஃப் வேர்டு அங்கே வந்து விட்டது. சூரியன் நல்ல பிரகாசிக்கிறது. வித்து முத்த வேண்டுமென்றால் நல்ல வெயில் அடிக்கணும். அதே போல் இப்பொழுது சூரியன் அதிக பிரகாசிக்கிறது. இப்பொழுது வார்த்தையானது அதிக பிரகாசிக்கிறது. முத்திரைகள் திறக்கப்பட்டு ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்தது. அது யாருக்கு வந்தது? முதலாவது அந்த ப்ராஃபெட்டுக்கு வந்தது. அந்த ப்ராஃபெட் வந்து முதலாவது முதிர்ச்சி அடைகிறார். அந்த ப்ராஃபெட் தீர்க்கதரிசி முதலாவது ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டில் வருகிறார். உலகத்தில் முதலாவது முதிர்ச்சி அடைந்தவர் பிரதர் பென்கம், தீர்க்கதரிசியாக பிரதர் பென்கம். அவர் எலக்ட்ரிக் பில்லு எடுக்கிறவராக இருந்தார் ஆரம்பத்தில். சிலர் வந்து எலக்ட்ரிக் பில்லு என்னென்னா, இப்போ யார் எலக்ட்ரிக் பில் கட்டலையோ ஃபீஸ் பிடுங்கிறது. அங்கெல்லாம் அமெரிக்காவில் எல்லாமே ப்ரைவேட்டு தான், அதனால் ஃபீஸ் பிடுங்கிற வேலை. சிலர் வந்து பிரதர் பெண்ணாமல் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்க. அவர் ஆரம்ப காலத்திலே அவ்வளோமா அவ்வளோ அன்பான ஒரு மனுஷன், ஒரு கள்ளங்கபடு கிடையாது, ஒளிவு மறைவு அவர்கிட்ட கிடையாது, அவர்கிட்ட ஒரு பெருமைங்கிறதே கிடையாது. அவ்வளோ பெரிய ஊழியக்காரருக்கு ஒரு பெருமை கிடையாது. கொஞ்ச நாளே சிலருக்கு தலைக்கு மேலே கிரேடு ஏறிக்கிடும், கிக் ஏறின மாதிரி பெருமை ஏறிக்கிடும். அவ்வளோ பெரிய மனுஷன், தாழ்மையான மனுஷன், ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி அந்த சுபாவமும் அவருக்கு இருந்தது. அந்த எனர்ஜி என்றால் அவள் தன்னை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்ததுனாலே அவரை ஆண்டவர் முற்றிலுமாக ஆட்கொண்டு அவர் செய்த ஊழியத்தை ஒரு மனுஷன் மூலமாக உலகத்துக்கு செய்து காண்பித்தார். இயேசு கிறிஸ்து நேற்றுமின்றி என்று மாறாதவர் என்பதை நிரூபித்து காண்பித்தார். அன்றைக்கு செய்த அதே காரியத்தை அவர் செய்ய முடியும். அதனால் அவங்க ஃபீஸ் கட்ட மாட்டாங்க. ஏன்னா பெண்ணா நம்ம வீட்டிலேருந்து ஃபீஸை கொடுங்க, அவர் வேறு அப்போ அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசலாம், அவர்கிட்ட பேசுகிறதுக்காக ஃபீஸ் கட்ட மாட்டாங்களாம். பாருங்க, அந்த மனுஷனை வந்து ஜனங்கள் அவ்வளோ நேசித்திருக்கிறாங்க, அவ்வளோ நல்ல சுபாவம் அவருக்கு இருந்திருக்கு. பெருமைங்கிறது அறவே கிடையாது, எல்லார்ட்டையும் தாழ்மையாக பழகிறவர். ஒரு கொஞ்சம் கூட அவருக்கு சூதுபாதான எண்ணங்கள், கெட்ட புத்தி அறவே கிடையாது. அதுதான் முதற் பலன், ஃபஸ்ட் ஃப்ரூட் அவர் தான். இந்த நியூ டெஸ்டமெண்ட்டில் ஃபஸ்ட் ஃப்ரூட் அவர் தான். அவருக்கு தான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்தது. செவன் ஏஞ்சல்ஸ் அங்கே வந்தாங்க, அந்த மிஸ்ட்ரிஸ் அவருக்கு ரிவீல் ஆனது, பின்பு நமக்கு இன்றைக்கு ரிவீல் ஆகிருக்கு. ஹல்லேலூயா. அந்த அனாயிட்டட் வேர்டு கேம் பேக் த்ரூ த மவுத் ஆஃப் த ப்ராஃபட். அந்த தீர்க்கதரிசியுடைய வாயின் வார்த்தையின் மூலமாக நமக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தை வந்திருக்கு. ஃபஸ்ட் மெச்சூர்ட் சன், முதலாவது விளைந்த அரிக்கட்டு, அவர் அசைவாட்டப்பட வேண்டும். அவர் தேவசமுத்திலே பிரவேசித்து விட்டார். இப்பொழுது ஹார்வெஸ்ட் வருகிறது. ஆண்டவர் அந்த மெசேஜஸ் தொடர்ந்து இன்றைக்கு நிகழ்ச்சி என்றால் வார்த்தையானது இன்றைக்கு நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. அந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, பார்ட் வேர்டு கிடையாது, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு இன்றைக்கு நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு உங்களை என்ன செய்கிறது? அவர் ஃபஸ்ட் மெச்சூர்டு சன், இப்பொழுது என்ன செய்கிறார் என்றால் இந்த தொடர்ந்து இந்த ஹார்வெஸ்ட் தான். நீங்களும் நானும் அந்த தொடர்ந்து ஹார்வெஸ்ட், முதலாவது அதை அசைபாட்டின பின்பு அதுக்கு பிறகு நீங்கள் அறுவடை செய்யலாம். அதனால் இப்பொழுது நீங்களும் நானும் வந்து அந்த மெச்சூர்டு சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அப்படி இருக்கணும். இந்த மெசேஜ் உங்களை மெச்சூரிட்டியில் கொண்டு வருது, இந்த மெசேஜ் உங்களை பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வருது. அதுக்காக தான் முத்திரை திறக்கப்பட்டது. சீல்ஸு சீல்ஸு சீல்ஸுன்னு வருஷ கணக்கில் சொல்லிக்கிட்டு அவங்க புத்தி கொஞ்சமாவது மாறி இருக்குமா? அந்த ஜனங்களோடு நம்ம பேச்சுவார்த்தை வைக்க முடியுமா? அவங்களுடைய ஆவியும் நம்ம ஆவியும் ஒத்து வருமா? பாருங்க, ஆனால் பேசுகிறதெல்லாம் சீல்ஸு சீல்ஸு. அது உன்னை பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வந்துச்சா, அது மெச்சூரிட்டியில் கொண்டு வந்துச்சா, உனக்கு அது தாழ்மையை கொண்டு வந்துச்சா, அன்பை கொண்டு வந்துச்சா, அது பெர்னாமிக்கு கொண்டு வந்துச்சு. இன்றைக்கு அதை தொடர்ந்து என்ன சொன்னால் அவர் ஃபஸ்ட் மெச்சூர்டு சன்னாக இருக்கிறார். நீங்கள் வந்து அதை தொடர்ந்து வருகிற அறுவடை. அதனால் இந்த அறுவடை ஹார்வெஸ்ட் சீசன் நீங்கள் என்ன செய்ய என்றால் மெச்சூர்டு சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் கோட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வர விரும்புகிறோம்? ஹல்லேலூயா. வந்துட்டோன்னு சொல்ல முடியாது, வர விரும்புகிறோம். ஆமென். இப்பொழுது நம்ம வார்த்தையின் பிரசன்னத்தில் வரணும், வெயில் நல்லா அடிக்கணும். அதனால் நீங்கள் வார்த்தையை காலையில் கேட்டால் போதாது, மாலையிலையும் கேட்டு இந்த பிரகாசத்தில் வரும் பொழுது நீங்கள் கேட்குற வார்த்தையானது வெயில் நல்லா அடிக்கும் பொழுது தானியம் முதிர்ச்சி அடைகிறது. அதில் இருக்க பச்சைலாம் போயிடுது, பச்சைத்தன்மைகள்லாம் போகுது, க்ரீன் நேச்சர்லாம் போகிறது. நம்மகிட்ட இருக்கிற க்ரீன் நேச்சர், கர்த்தருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள், வார்த்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மளை விட்டு அது சுட்டரிச்சு எடுத்து போடுது. நம்ம கோல்டன் கிரைனாக இருக்கிறோம், ஹல்லேலூயா. மெச்சூர்டு கிரைனாக இருக்கிறோம். அறுவடைக்கு நம்ம இப்பொழுது ஆயத்தம். ஹல்லேலூயா. ராப்சரில் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படும். ஹல்லேலூயா.
இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
கர்த்தர் தாமே ஆரவரத்தோடும் பிரதான தூணுடைய சத்தத்தோடும் தேவய காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கத்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்து கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கத்தரோடு கூட இருப்போம். பாருங்க, இட் ஹார்வெஸ்ட் சீசன், கத்தர் இறங்கி வந்திருக்கிறார். ஷவுட் வாய்ஸ் ரம்பாக இருக்கிறது, ஆரவாரம் சத்தம் எக்காடும். இல்லை ஃபஸ்ட் மெச்சூர்டு சன் வந்து பிரதமன் முதல் மரித்தோரின் முதற் பலன் இயேசு கிறிஸ்து. அவர் பழைய ஏற்பாட்டின் மரித்தோரின் முதற் பலனார். இப்போ நியூ டெஸ்டமெண்ட் கீழில் வரும்பொழுது ஃபஸ்ட் மெச்சூர்டு சன் தான் முதலாவது எழும்ப வேண்டும். அதன் பின்பு தொடர்ந்து மற்றவங்களாம் உயிரோடு எழும்புவாங்க. அவர் அறிஞ்சால் ஃபஸ்ட் மெச்சூர்டு சன் தான் முதலாவது எழும்ப வேண்டும். இயேசு ஃபஸ்ட் மெச்சூர்டு சன், மரித்தோரின் முதற் பலனானார், பின்பு மற்றவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். அதே போல் கிறிஸ்துக்குள் மரித்தோர் முதலாவது எழும்பவர்கள் என்றால் முதலாவது பரிபூர்ணமான வார்த்தையில் யார் வந்தார்? சன் ஆஃப் மேன் மினிஸ்ட்ரி யாருக்கு வந்தது? அந்த பெர்ஃபெக்ட் வேர்டு யாருக்கு வந்தது? அது ஒரு ப்ராஃபெட்டுக்கு வந்தது. அவருடைய ஊழியம் வந்து உலகமெங்கிலும் அது சென்றது. உலகமெங்கிலும் அது வந்து உறுதிப்படுத்தப்பட்டது. அற்புதங்களினால அடையாளங்களால உறுதிப்பட்டது. ஃபஸ்ட் மெச்சூர்டு சன்னாக இருக்கிறார். அதனால் கத்தருடைய வருகை வரும்பொழுது கிறிஸ்துக்குள் மரித்தோர் முதலாவது பாருங்களா, பிறகு பெண்கள் முதலாவது எழும்புவார். பின்பு அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். அது வந்து என்ன சொன்னால் டிசெண்டிங் ஆர்டராக போகுது. பொழுது என்ன சென்றால் இங்கே என்ன சென்றால் ஏழாம் சபையிலிருந்து அது அங்கே வரைக்கும் போகுது. இப்படி அவங்கவுங்க உயிர் தழுதுறாங்க. வித்தின் 40 டேஸில் அவங்க எல்லாம் உயிர் தழுதுறாங்க. அவனவன் தந்தன் வரிசையில் ஒரு மக்கள். பின்பு நாமும் மறுரூபம் அடைந்து நம்ம ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கோதுமையானது களஞ்சியத்தில் சேர்க்கப்படுவோம். ஆனால் அந்த களஞ்சியம் சேர்க்கப்படும் முதலாவது ஒருத்தர் உயிர் தழுதுறமேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு ஹார்வெஸ்ட் நடந்தது. 4000 வருஷம் மரித்து போன ஆபேலிருந்து யோவான் வரைக்கும் முதலாவது மரித்தது ஆபேல், கடைசியாக மரித்தது யோவான் சானகன். இந்த ஆபேலிருந்து ஜான் த பேப்டிஸ்ட் வரைக்கும் அவங்கெல்லாம் காத்திருக்கிறாங்க. அந்த ஃபஸ்ட் மெச்சூர்ட் சன் ஜீசஸ் கிரைஸ்ட் வரும்பொழுது அவர் முதலாவது உயிர்த்தெழும் பொழுது பின்பு அவனவங்கள் தங்கள் தங்கள் வரிசையிலே அவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள். இயேசு மேலே அவங்களை கூட்டிக்கிட்டு போனார். அதுதான் இங்கே வந்து இங்கே ஃபஸ்ட் மெச்சூர்ட் சன் ப்ராஃபெட்டு அவர் தான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அது டிசெண்டிங் ஆர்டராக அது அப்படியே போகிறது. அது 7, 6, 5, 4, 3, 1, 2 போயிட்டு என்ன செய்த அவனவன் தந்தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். உயிர்ப்பிக்கப்பட்ட பின்பு அது இதுதான் ஹார்வெஸ்ட் சீசன், பெரிய ஹார்வெஸ்ட். அதன் பின்பு உயிரோடுக்க நாமும் வந்து மறுரூபமாக்கப்பட்டு ரெண்டு கூட்டத்தாரும் ஆகாயத்திலே இயேசுவை சந்திப்போம். இந்த கோதுமை என்ன செய்ததுனா எல்லாம் அறுவடை ஆகிவிட்டது. முதல்ல ஒரு கதிர்கட்டு அசைபாட்டின பிறகு பின்பு தொடர்ந்து 7 சபைக்கால பசுத்தவான்கள் உயிரோடு எழுகிறாங்க. 2000 வருஷமாக அவர்கள் உயிர் அங்கே காத்திருக்கிறார்கள். எல்லாரும் வந்து அங்கே ஹார்வெஸ்ட் ஆன பிறகு எல்லாம் களஞ்சியத்தில் போய் சேர்ந்துருதும்.
இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாக எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். கடைசி எக்காலம் துணிக்கும் பொழுது நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷத்திலே மறுரூபமாக்கப்படும். அந்த உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களோடு சேர்ந்து நாம் மறுரூபமாக்கப்பட்ட
எல்லாருமே சின்லெஸ் ப்ரைடாக இருக்கும். இப்போது அந்த மாதிரி நல்ல சுபாவத்தோடு நடக்க, நல்ல அன்பாக பொறுமையாக தாழ்மையாக ஆவிக்குரிய பிரமா நடக்க கற்றுக்கொண்டால் தான் ரேப்சரில் போக முடியும். நம்ம கெட்ட புத்திகளோடு போக முடியாது. இப்போ வார்த்தை கண்டு பிரித்தெடுக்கப்படணும். சாபனத்துக்காரங்களோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது. அவர் பரிசுத்தாவி பெற்ற ஊழியக்காரரா? அவர் எப்படியாப்பட்ட ஊழியக்காரர்? அதெல்லாம் மனுஷனை புகழ்ந்து கொண்டு மனுஷனை பிரியப்படுத்திட்டு அலையக்கூடாது. அப்படியாப்பட்டவங்கெல்லாம் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஒருவன் மனுஷனை பிரியப்படுத்தவனாக இருந்தாலும் அவன் தேவனை பிரியப்படுத்த முடியாது. நல்ல மெச்சூர்டு கிறிஸ்டியனாக இருந்தால் தான், நல்ல ஸ்பிரிச்சுவல் பீப்புளாக இருந்தால் தான் ஆண்டவர் உங்களை சின்லெஸ் பிரைடாக மாற்றி நீங்கள் உங்களை பெர்ஃபெக்ஷனில் கொண்டு மேலே ராப்சரில் பங்கு பெற முடியும். சும்மா எல்லாம் நம்ம தீர்க்கதரிசி செய்து விசுவாசிக்கிறோம் ராப்சரில் போயிடணும் முடியாது. ஆண்டவருக்கு எல்லாருடைய மனசும் தெரியும், எல்லாருடைய ஸ்பிரிட்டையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் என்னுடைய ஸ்பிரிட்டை அறிஞ்சிருக்கார், இவன் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறான், வார்த்தைக்காக எவ்வளோ சின்சியராக இருக்கிறான்னு இயேசு அறிந்திருக்கிறார். அதே போல் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார், உள்ளந்திரியங்களை இறைந்தங்களை ஆராய்ந்து பார்க்கிறார், நம்ம வார்த்தையை எந்த அளவுக்கு நேசிக்கிறோங்கிறத அறிந்திருக்கிறார். அதனால் அவிதமானது நம்ம வந்து என்ன சொன்னால் உலகத்து மனுஷனை போல கிடையாது. வி ஆர் எ செப்பரேட்டட் பீப்புள். நம்ம டேர்ஸ் கிடையாது, கலைகள் கிடையாது, நம்ம வீட்டு. அதனால் வீட்டு என்ன சொன்னால் முதலாவது மெச்சூர்ட் சன்னு, அதே போல் நம்மளும் மெச்சூர்டு ஆக வேண்டும். அந்த ப்ராஃபிட் ஒரு மெச்சூர்ட் சன். இப்பொழுது நமக்கு ஓப்பனிங் ஆஃப் த வேர்டு வந்திருக்கிறது. பின்பு ஸ்கியூஸ் வரும்பொழுது நமக்கு ஸ்போக்கன் வேர்டு வரும். பின்பு நம்ம ப்ரீச்சிங் டு த லாஸ்ட் பண்ணும் பொழுது அது வரும் நமக்கு, அப்பொழுது ரேப்சர் வரும். அருமையானவர்களே, அறுவடை அறுத்து கோதுமை வந்து களஞ்சியத்தில் சேர்த்துக்க விடும். அதுக்கு பிறகு நோ ஸ்டேஜ், எந்த ஸ்டேஜும் கிடையாது. ஒரு வித்து கீழே போட்ட வித்து அது முதிர்ச்சி அடைஞ்ச பிறகு அறுவடையில் சேர்ந்து அது களஞ்சியத்தில் போய் சேர்ந்த பிறகு அதுக்கு பிறகு ஏதாவது ஸ்டேஜ் உண்டா? அதுக்கு பிறகு இன்னொரு சபைக்காலம் வருமா, இன்னொரு உபதேசம் வருமா, இன்னொரு ஊழியக்காரர் வருவாரா? கிடையாது. இன்னொரு சபை வருமா? இல்லை. இது ஃபைனல் ஸ்டேஜ், இதுதான் ஹார்வெஸ்ட் சீசன். நீங்கள் எப்படி எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்ல, நான் வந்து உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன். இட் இஸ் நத்திங் பட் த ட்ரூத். இது வந்து மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட். ஆண்டவர் இதெல்லாம் மனசில் வச்சு தான் இப்படி ஒரு என்ன சொல்லுன்றால் ஏழு சபை கால பரிசுத்தவான்கள் ஒரு ப்ராஃபிட் மெச்சூர் சன்னாக ஃபஸ்ட்டில் மாறணும். அதே மீன் ஒரு பிரைடு வர வேண்டும், சின்லெஸ் பிரைடாக மாற வேண்டும். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செய்தி அவங்களை அவிதமாக மாற்றுது. இப்படிலாம் மனசில் வச்சு தான் மோசேட்ட சொன்னார், நீங்கள் வந்து வெள்ளாமை செய்யும் பொழுது ஒரு கதிர்கட்டு முதலாவது விளைஞ்ச கதிர்கட்டை பாருங்கள், அதை வந்து கதிர்கட்டாக கொண்டு வந்து அது ஓய்வு நாளுக்கு மறுநாளிலே அசைவாட்டப்பட வேண்டும். ஓய்வு நாளுக்கு என்ன சென்றார்? ஏழாவது நாள். ஏழு சபை காலங்களுக்கு பிறகு அது அசைவாடப்பட வேண்டும். இன்றைக்கு நம்ம ஏழு சபை காலங்களை தாண்டி வந்துடும். கரெக்டாக அந்த டைம் கரெக்டாக வருது. இட் இஸ் அ ஹார்வெஸ்ட் சீசன். இப்பொழுது கோதுமை முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. இது என்ன சொன்னார்? முதலாவது சன் மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டார். இப்பொழுது நம்ம தொடர்ந்து அந்த அறுவடையாக இருக்கிறோம். யூ ஆர் எ கிரைன் ஆஃப் த வீட். நீங்கள் மெச்சூர்டு கிரைன். அறகுறைய விளைச்சல் இல்லை. கருப்பு அரிசி ஏன் வருது? அது சரியாக விளையலை, அதனால் கருப்பு அரிசி வருது. நல்லா விளைஞ்சிச்சுன்னா கருப்பு அரிசி வராது. இது கருப்பு அரிசி, சரியாக விளையலை இது. அதனால் அந்த அரிசியை பிரிக்கும் பொழுது கருப்பு அரிசியை அப்புறப்படுத்திடுவாங்க. ஃபஸ்ட் குவாலிட்டி ரைஸ். நீங்கள் ஃபஸ்ட் குவாலிட்டி ரைஸாக இருக்கீங்க, ஃபஸ்ட் குவாலிட்டி வீச்சாக இருக்கிறீங்க, களஞ்சியத்திலே சேர்க்கப்பட வேண்டும். ஒரு கிரேட் ஹார்வெஸ்ட் வரப்போகுது. அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி உலகமெங்கில் இருக்கிற இந்த மெசேஜில் யார் யார் சின்சியராக இருக்கிறாங்க ஆண்டவருக்கு தெரியும். மனுஷனுடைய சொல்ல வச்சு நம்ம நம்ப முடியாது, அது கர்த்தருக்கு தெரியும். அவர்கிட்ட வந்து யாரும் ஏமாத்த முடியாது. அதனால் எந்த மூலையில் இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், பணக்காரலாக இருந்தாலும், படித்தவங்களாக இருந்தாலும், படிக்காதவங்களாக இருந்தாலும், அவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், ஆண்டவர் உலகமெங்கில் இருக்கிற அந்த அந்த சீடு இப்போ வந்து மெச்சூரிட்டியில் கொண்டு வர்றாரு. பின்பு நம்ம அறுவடை செய்து களஞ்சியத்தில் சேர்க்கப்படும். இந்த உலகத்துலேருந்து ஆண்டவர் நம்மளை அறுவடை செய்து நம்ம ஹெவனில் நம்ம சேர்க்கப்படுவோம். ஆட்டுக்குட்டி ஆண்டை களியான விருந்திலே சேர்க்கப்படுவோம். ஹல்லேலூயா. இட் இஸ் அ ஹார்வெஸ்ட் சீசன். இட் இஸ் அ கேதரிங் டைம். நம்ம வந்து ஒரு கிரேட் ஹார்வெஸ்ட், உலகமெங்கிலும் அந்த அந்த ஒரு கிரேட் ஹார்வெஸ்ட் வச்சிருக்கிறார். இந்த ஆத்துமாக்கள் அறுவடை செய்து ஆட்டுக்குட்டியாண்ட கல்யாணம் ஏற்றுக்கும் பொழுது அப்பொழுது உங்களையும் நம்மளையும் அங்கே எல்லாரையும் நம்ம சந்திப்போம். ஹல்லேலூயா. அங்கே நமக்கு அதிக நேரம் இருக்கும். அங்கே இப்பொழுது உலகத்தில் நமக்கு நேரம் இல்லை. இப்பொழுது நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறோம், நமக்கு ப்ரோக்ராம்ஸ் நிறையா இருக்குது, நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா இருக்கிறது. ஆனால் அங்கே நமக்கு ஃபெலோஷிப், ஹல்லேலூயா, அங்கே அன்பு மாத்திரம் இருக்கும். தட்ஸ் லவ், பெர்ஃபெக்ட் லவ். விதவுட் திஸ் லவ் நோ ஒன் கேன் என்டர் இன் டு திஸ் பிளேஸ். அந்த சத்தம் என்ன சொல்கிறது? இந்த பெர்ஃபெக்ட் லவ் இல்லாதபடி ஒருவர் அந்த இடத்துக்கு வர முடியாது. இப்பொழுது நம்ம அந்த அதனால் பிரதர் பிரானம் சொல்கிறார், நான் எப்படியாயிலும் அந்த பெர்ஃபெக்ட் லவ்வை நான் பெற வேண்டும், நான் அந்த பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும், நான் மெச்சூரிட்டி அடைய வேண்டும், அப்பொழுது தான் நான் களஞ்சியத்தில் சேர்க்கணும். அவர் மெச்சூரிட்டி முதலாவது சன் மெச்சூரிட்டி அடைஞ்சிட்டார், இப்போ நம்ம மெச்சூரிட்டி அடைஞ்சால் தான் இதான் அந்த களஞ்சியத்திலே சேர்க்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்மெல்லாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். The seep of the first fruit, bright coming of Christ. மனவாட்டி இப்பொழுது முதிர்ச்சி அடைகிறார். நம்ம களைகள் அல்ல, நம்ம உமிகள் பதர்கள் அல்ல. பதர்கள் சுட்டரிக்கப்படும், களைகள் சுட்டரிக்கப்படும். We are a separated people, separated unto the word of God. நம்ம பிரைடு, நம்ம சாபனத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர், நம்ம தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள். நமக்கு தேவனுடைய சிந்தை உண்டாயிருக்கிறது. இந்த ஜீசஸ் அண்ட் இஸ் ப்ரோக்ராம் ஆயிருக்கு. சாத்தான் இதை மேற்கொள்ள முடியாது. சாத்தான் இதற்கு முன்பாக ஃபெயிலியர் ஆகும். ஆண்டவர் அவருடைய சிந்தையை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நம்ம அவ்விதமான ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கணும். இட் இஸ் அ ஹார்வெஸ்ட் சீசன், இட் இஸ் அ கேதரிங் டைம். களஞ்சியத்திலே சேர்க்கப்பட வேண்டிய நேரம். கர்த்தாவே, நீர் விதமான சத்தியங்களை வெளிப்படுத்தியிருக்கேன், நான் அந்த சத்தியத்திலே இன்க்ளூடிங் ஆகியிருக்கிறேன், உம்முடைய ப்ரோக்ராமில் நான் இன்க்ளூடிங் ஆகியிருக்கிறேன். அதற்காக நமக்கு சோத்திரம். எனக்கு கிருபை தாரும், எனக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை தாரும் என்று நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே சோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ். வானத்தில் வானத்தில் நடு வானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருந்தேன், நன் இயேசுவின் புன்னகை முக என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து, என் கண்களில் உள்ளத்தில் நிறைந்து. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, நேரம் மட்டுமாக நம்முடைய வார்த்தையை தியானித்து அந்த சுயஜனங்களுக்கு 23 நீர் 9-11 வரைக்கும் என்ன சொன்னீர், உம்முடைய மனசில் என்ன இருந்தது என்பதை எங்களுக்கு இந்த கடைசி காலத்திலே முத்திரைகளை திறந்து வெளிப்படுத்தியிருக்கு. அந்த ரெவலேஷன் எங்களுக்கு வந்திருக்கு. அந்த ப்ரோக்ராமை எங்களுக்கு ரிவீல் பண்ணும் பொழுது நாங்களும் அந்த ப்ரோக்ராமில் ஒரு நபராக இருக்கிறோம். நாங்கள் ஒரு கிரைன் ஆஃப் வீட்டாக இருக்கிறோம். எத்தனையோ பேர் இருக்காங்க, உலகம் முழுசிலும் இருக்கிறார்கள். நாங்கள் அந்த கிரைன் ஆஃப் வீட்டாக இருக்கிறோம். உங்களுடைய பார்வைக்கு நாங்கள் மறைவானவர்கள் அல்ல. நீர் எங்களுடைய உள்ளந்தரிங்களை அறிந்திருக்கிறீர். ஒரு நாளில் நாங்கள் வெட்டிங் செப்பலில் இருப்போம். அதை நாங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. அந்த கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே விதமான சிந்தையை எங்களுக்கு தருவீராக. அவனை உங்களுடைய நேச்சரை எங்களுக்கு தருவீராக. அந்த டிவைன் நேச்சரை எங்களுக்கு இம்பார்ட் பண்ணுவீராக. இந்த வார்த்தையானது உம்முடைய பிள்ளைகளுக்கு அவ்விதமான ஜீவனையும் மான நேச்சரையும் கொண்டு வரட்டும். எங்களுடைய சரீரத்தை குணப்படுத்தும், எங்களுடைய தேவைகளை சந்தியும், எங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாத்துக்கும் பதில் அளிப்பீராக. இந்த வாரத்தின் முதல் நாளிலே நமக்கு ஆராதனை செய்திருக்கிறோம், உம்முடைய வார்த்தையை தியானித்திருக்கிறோம், உம்மிடத்துலேருந்து ஜீவனை பெற்றிருக்கிறோம், உம்மிடத்துலேருந்து ஸ்ட்ரென்த்தை நாங்கள் ட்ரா பண்ணியிருக்கிறோம். நாங்கள் இந்த உலகத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது எங்களுடைய சொந்த காரியங்களை செய்யும் பொழுது உம்முடைய வழி நடத்தலையும் உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய கிருபையும் எங்களை தொடர்ந்து வருவதை நாங்கள் காண கிருபத்தார். எங்களை ஆண்டவரே கேட்ட வார்த்தைகளுக்கு நாங்கள் சப்மிட் பண்ணுகிறோம். கர்த்தாவே, நாங்கள் வந்ததை காட்டிலும் ஆவிக்குருளாக இந்த இடத்தை விட்டு செல்ல, வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு செல்லும் பொழுது நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்க இயேசுவே நீர் உதவி செய்யும். எங்கள் மேலே இறக்கமாயிரும். அந்த ராத்திரியில் எங்களோடு கூட இருக்கும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்வோம். ஆமென். காரேசு கரதேவி I'm not afraid. கத்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.